Why Little Bethlehem? This message by Brother William Marian Branham was delivered on Sunday morning, December 28, 1958 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஏன் சிறிய பெத்லகேம்? இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1958 வருடம் டிசம்பர் மாதம் 28 தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது.
It might look kind of funny this morning to wear my overcoat on the platform, but I was so happy to display that pretty overcoat that this church gave me.
இந்த காலையில் என்னுடைய மேலங்கியை மேடையின் மேல் அணிந்திருப்பது ஒரு விதமான வேடிக்கையாக காணப்படலாம். ஆனால் நானோ சபையோர் எனக்கு அளித்த இந்த அழகான மேலங்கியை வெளிக்காட்ட மிகவும் மகிழ்ச்சியுடனாயிருந்தேன்.
I seen Brother Neville up here the other day with that nice suit on, how it fit him so nicely, and I thought, well, he looks so nice, and the congregation talking about it, I thought I'll just wear my overcoat out on the platform.
அன்று ஒரு நாள் சகோதரன் நெவில் இங்கே ஒரு அருமையான சூட் அணிந்து வந்ததை நான் கண்டேன். அது அவருக்கு எவ்வளவு அருமையாய் பொருந்துகிறது என்று நான் எண்ணினேன். பாருங்கள், அது மிகவும் அருமையானதாய் காணப்பட்டது. சபையோரும் அதை குறித்து பேசிக் கொண்டனர். அப்பொழுது நான் மேடையின் மீது நானும் என்னுடைய மேலங்கி அணிந்து கொள்ளலாமே என்று எண்ணினேன்.
You know, I believe we never grow up. We always, and I don't want to grow up. How about that, Brother Luther? No, I never want to grow up. We just want to always remain children.
நாம் ஒருபோதும் வளரப்போவதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் உயரமாய் வளரும்படி விரும்புகிறதில்லை. சகோதரன் லூத்தர், அதை குறித்து என்ன? இல்லை, நான் ஒருபோதும் வளர விரும்புகிறதில்லை. நாம் எப்பொழுதுமே சிறு பிள்ளைகளாகவே தரித்திருக்க விரும்புகிறோம்.
Complimentary to that nice overcoat. Well, I'll say I was needing one awful bad, and it's the best one I ever had. And I sure do appreciate it.
இந்த அருமையான மேலங்கிக்கு பாராட்டுதல். நல்லது, இது உள்ளது என்று நான் கூறுவேன். எனக்கு இந்த விதமான ஒன்று தேவையாக இருந்து கொண்டிருந்தது. எனவே இது நான் வைத்திருந்ததிலேயே மிக சிறந்த ஒன்றாகும். ஆகவே நான் இதனை நிச்சயமாகவே பாராட்டுகிறேன்.
Brother Roy Roberson, I don't know whether he's here this morning or not, he had something to do with the selecting of it, and it was really a fine selection. And we're very, very pleased to have it.
சகோதரன் ராய் ராபர்சன் இந்த காலையில் இங்கு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை நான் அறியேன். அவர் இதை தெரிந்தெடுக்கும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. எனவே இது உண்மையிலேயே ஒரு அருமையான தெரிந்தெடுத்தலாகும். ஆகையால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள மிகவும் பிரியப்படுகிறோம்.
And so we are very pleased to be back in the house of the living God this morning and to enjoy these wonderful times of fellowship around His precious word.
நாங்கள் இந்த காலையில் அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தையில் எழுச்சியுற்று ஐக்கியங்கொள்ளும் இந்த அற்புதமான நேரங்களை அனுபவித்து மகிழும்படிக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டுக்கு திரும்ப வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
And it's soon now that the Lord willing, I've got to go overseas. And I guess you've seen it in the businessman's voice that I leave for overseas this next month.
கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது சீக்கிரத்தில் நான் கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டியவனாய் இருக்கிறேன். அடுத்த மாதம் நான் கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு செல்லப் போகிறேன் என்பதை நீங்கள் வர்த்தக புருஷருடைய சத்தம் என்ற பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் அனுமானிக்கிறேன்.
And we'll be soliciting all the prayers of the people that they will pray for us while we are away.
நாங்கள் எல்லா ஜனங்களுடைய ஜெபங்களின் ஆதரவையும் அணுகிக் கொண்டிருப்போம். ஏனென்றால் நாங்கள் தொலைவில் இருக்கையில் அவர்கள் எங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
It's seemingly that overseas my meeting seems to be better because it takes better there in America.
அதன் மூலமே கடல் கடந்து நடைபெறும் என்னுடைய கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறும் என்று ஐயத்துக்கிடமின்றி அறியப்படுகிறது. அது அந்த காரணத்தினாலே அங்கே சிறப்பாக வெற்றியும் அடைகிறது அமெரிக்காவில்.
Was telling Brother Mercer that I listened to, he gave me a record player first, and it had the records on it of some of my sermons. I knew then if anybody ever listened to me, it would have to be God's grace to them, because I thought I could be a little better.
நான் கேட்டதை நான் சகோதரன் மெர்சியரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் முதன் முதலாக எனக்கு ஒரு ஒலிப்பதிவு கருவியையும் என்னுடைய சில பிரசங்களை கொண்டிருந்த ஒலித்தட்டுகளையும் கொடுத்தார். அப்பொழுது எவரேனும் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டிருப்பார்களேயானால் அது அவர்களுக்கு தேவனுடைய கிருபையாய் இருந்திருக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் சற்று மேலான முறையில் பிரசங்கித்திருந்ததை நானே எண்ணி பார்த்தேன்.
He's taping that too. A little, you can cut that part out. Or he's holding his thumb down. I guess that's cutting it off.
அவர் அதையும் கூட ஒலிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். உங்களால் அந்த பாகத்தை துண்டிக்கையிலும் பார்த்தீர்களா? இல்லை என்றால் அவர் அந்த நேரத்தில் ஒலிப்பதிவு கருவியின் பதிவு பொத்தாரை அழுத்திக் கொண்டால் அதை பதிவில் இருந்து நீக்கிவிடலாம் என்று நான் யோசிக்கிறேன்.
But I tell you, I was so surprised. Poorest preaching I ever heard in my life was my own. That's right, on the record. It made me so nervous I couldn't even eat my dinner. Got sick, got away from the table. Couldn't sleep that night.
ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறது என்னவெனில், நான் அதை கேட்டபோது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அது நான் ஜீவியத்தில் எப்போதும் கேட்டதிலேயே எதிர்பார்த்ததை விட குறைவான சாதாரண சொல்நயமற்ற பிரசங்கமாயிருந்தது. அது உண்மை. ஆனால் அது தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது எனக்கு மிகவும் மனக்கிளர்ச்சி ஏற்படுத்தினது. எனவே என்னால் என்னுடைய இரவு உணவையும் கூட சாப்பிட முடியாமல் போயிற்று. நான் சுகவீனம் அடைந்து மேஜையை விட்டு எழும்பி சென்றேன். அந்த இரவு என்னால் தூங்க முடியாமல் போயிற்று.
And went out in Kentucky with Brother Woods yesterday coming back. I said, Brother Woods, I don't see how that I ever get a person to come and hear me speak.
நேற்றைய தினம் சகோதரன் உட் அவர்களோடு கண்டக்கிக்கு சென்றேன். அப்பொழுது நான் திரும்பி வருகையில், சகோதரன் உட் அவர்களே, நான் பேசுவதை கேட்க எப்படி ஒரு நபர் வருகிறார் என்பது எனக்கு புரியவில்லை. அது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சொல்நயமற்றதாயும் திரும்ப திரும்ப நானே சிலவற்றை கூறுகிறதாயும் உள்ளது. மேலும் ஓ, இலக்கணமோ தவறாயும் நிறுத்தற்குறிகள் போன்றவை சரியற்றதாகவும் உள்ளனவே என்றேன். எனவே நான் வெறுமன எனக்கு தெரியவில்லை. பின்னும் நான், ஆனால் அது ஒரு விதத்தில் அது தேவனாய் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளும்படி என்னை உற்சாகப்படுத்தினது. இல்லை என்றால் எவருமே வரமாட்டார்கள் என்றேன். அது உண்மை.
So I was speaking to Brother Collins. I suppose he's in the building. And so I said to him, he come over and he's telling him about it.
ஆகையால் நான் சகோதரன் காலின்ஸ் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இந்த கட்டடத்தினுள் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனவே அப்பொழுது நான் அவரிடத்தில் கூறினேன். அவர் வந்தபோது இதை குறித்து அவரிடம் கூறிக்கொண்டிருந்தேன்.
I said, Brother Collins, honestly, I said, I'm pretty near 30 years old as a preacher, and I certainly ought to know what a sermon is. I said, that's the poorest I ever heard.
அப்பொழுது நான், சகோதரன் காலின்ஸ் அவர்களே, நேர்மையாய் நான் கூறுகிறேன் என்றேன். நான் ஏறக்குறைய 30 வயதுடைய ஒரு பிரசங்கியாக இருக்கிறேன். எனவே நான் ஒரு பிரசங்கம் என்றால் என்னவென்பதை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் என்றேன். மேலும் நான், ஆனால் என் பிரசங்கமோ நான் எப்போதும் கேட்டதிலேயே எதிர்பார்ப்பை விட குறைவான சொல்நயமற்றதாகவே உள்ளதே என்றேன்.
He's a Methodist minister and his brother is quite a man in the Methodist denomination.
அவர் ஒரு மெத்தோடிஸ்ட் ஊழியக்காரர். அவருடைய சகோதரனும் மெத்தோடிஸ்ட் ஸ்தாபனத்தில் முற்றிலுமாய் ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதனாயிருக்கிறார்.
He said, I'll tell you, Brother Branham, said the punctuations and your sentences may not end right and things like that. But said, did you ever think of that guy that preached on the day of Pentecost that couldn't even sign his own name? His name was Peter. Said, yeah, I imagine that wasn't punctuated just right.
அவர் நல்லது என்று கூறிவிட்டு அவர், சகோதரன் பிரணாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறுத்த குறியீடுகளும் உங்களுடைய வாக்கியங்களும் மற்றுமுள்ள அதுபோன்ற காரியங்களும் சரியாக முடியாமல் இருக்கலாம் என்று கூறி, ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று தன்னுடைய சொந்த பெயரை கூட கையொப்பமிட முடியாத அந்த நபர் பிரசங்கித்ததை குறித்து எப்போதாவது சிந்தித்து பார்த்தீர்களா? அவனுடைய பெயர் பேதுரு என்று கூறினார். மேலும் அதுவும் சரியாக நிறுத்த குறியிடப்படவில்லை என்றே நான்
யூகிக்கிறேன்
என்றார். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதனை அதன் மீது அவனுடைய கண்களை பட செய்து புரிந்து கொள்ளுகிறது எது? நீங்கள் இந்த வானொலி ஒலிபரப்புகளை கேட்கிறீர்கள். அவை யாவுமே எழுதப்பட்டவை. நீங்களே பாருங்கள், அவர்களால் அதை எழுதி அதற்கு நிறுத்த குறியிட்டு இன்னும் மற்ற காரியங்களையும் செய்ய முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
I stood with Charles Fuller preaching behind a trough about like that for his platform, and everything that he said, he read it right down, number one, number two, number three, number four, like that. He got all right out and timed it, and it's all censored, radio censored and everything.
நான் சார்லஸ் ஃபுல்லர் அவர்கள் ஒரு நீர்த்தொட்டியை போன்ற இடத்திற்கு பின்னால் உள்ள தன்னுடைய மேடையில் பிரசங்கிக்கையில் அவரோடு நின்றேன். அவர் கூறின ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எண் ஒன்று, எண் இரண்டு, எண் மூன்று, எண் நான்கு என்ற விதமாக எல்லாவற்றையும் தெளிவாக எழுதி வைத்துக் கொண்டு அது எவ்வளவு நேரத்திற்கு என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். அவை யாவும் தணிக்கை செய்யப்பட்டன. ஒவ்வொரு காரியத்தையும் வானொலி நிகழ்ச்சிக்கென்று தணிக்கை செய்தனர்.
And with Billy Graham, I seen his and so forth, where they just stand there and speak that, just read it just as fast as they can read it, and it's all right. So I guess you would get the punctuation.
Naan Billy Graham odu irundhu avarudaiya prasangathaiyum paarthirukiren. Avargal ange nindru adai pesugirargal. Appadiye avargalal padikka mudindhalo vegamaga adai vaasikkirargal. Avai yavume munnadhaga aayathamaakkappattullana. Aagayal neengal andha nirutha kuriyidugalai purindhukolvirgal endru naan yuvikiren.
But the trouble with me, I couldn't even read it. So if I wrote it, I'm sure I couldn't read it. So it's amazing grace, isn't it? to see what he can do for us.
ஆனால் என்னோடுள்ள தொல்லை என்னவெனில், என்னாலே அதை வாசிக்கவும் கூட முடியாது. ஆகையால் நானும் அதை எழுதிவிட்டால் என்னாலேயே அதனை திரும்ப வாசிக்க முடியாது என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஆகையால் இதுவோ அவர் நமக்காக என்ன செய்ய முடிகிறது என்பதை காணும்படியான ஆச்சரியமான கிருபையாய் உள்ளது. அவ்வாறு இல்லையா?
But I'm grateful to starting in now, ending up of this old year, to start a new year.
ஆனால் நான் இந்த பழைய வருட முடிவில் ஒரு புதிய வருடத்தை துவக்கும்படி இப்பொழுது ஆரம்பிக்க நன்றி உள்ளவனாயிருக்கிறேன்.
I listened to a prayer line and I certainly wasn't satisfied with the prayer line either. I listened to that. It's the first time I ever heard myself back like that for a message. And I certainly was surprised. The prayer lines isn't run right.
Naan jaba varisai gavanithen. Naan nichayamagave andha jaba varisaiyinal dhirupthi adaiyavillai. Naan oru pudhiya seidhiyai naanagave thirumba kettathu iduve mudhal murayagum. Appozhudhu naan nichayamagave aachariyappatten. Aanal jaba varisaigal sariyaga nadaiperavillai.
No, I think it'll come to pass that after a while it'll be so that everybody will have to know everything about them before they'll believe.
Illai, adhaavadhu சற்று கடித்து அது நடைபெறும் போது அவர்களை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருவரும் அவர்கள் அதை விசுவாசிப்பதற்கு முன்னரே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
And beginning in first year I want to change that and just start the prayer line wherever God speaks to me this person's out of line or something wrong I stop with him let the rest of them go on through that cause you don't get enough through like that see
வருடத்தின் முதல் துவக்கத்திலேயே நான் அதை மாற்ற விரும்புகிறேன். ஜெப வரிசையை துவங்கி எங்கெங்கே தேவன் என்னிடத்தில் பேசுகிறாரோ அப்பொழுது நான் இந்த நபர் சரியாக இல்லை என்று கூறுவேன். இல்லை என்றால் ஏதோ காரியம் தவறாயிருக்கும். அப்பொழுது நான் அவனை நிறுத்திவிட்டு மற்றவர்களையும் வரிசையினூடாக செல்ல அனுமதிப்பேன். காரணம் என்னவெனில், நீங்கள் அவ்வாறு செல்கையில் முழுமையாக புரிந்து கொள்கிறதில்லை. புரிகிறதா?
The people know where they are and who they are and what they've done, but they find something it's not lined up just right with God. That's the time to stop on that one and say, this is the one.
அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் யாராயிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றும் ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனோடு சரியாக ஒழுங்கில் இல்லாத ஏதோ காரியம் கண்டறியும் போது அந்த நேரத்தில் அந்த ஒருவரை நிறுத்தி இந்த ஒருவர் தான் என்று கூறுகிற நேரமாய் அது இருக்கும். புரிகின்றதா?
So I think maybe there be some alternation done, Brother Leo, since I heard them. And I trust that God will help us in the coming year.
எனவே நான் அவைகளை கேள்விப்பட்ட காரணத்தால் சகோதரன் லியோ அங்கே ஏதோ ஒரு மாற்றம் செய்யப்படலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே தேவன் அதற்கு வருகின்ற வருடத்தில் அவர் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன்.
Now I believe that tonight they got services here at the tabernacle and I'm to be up here on 62 with Brother Ruddle tonight.
இப்பொழுது இன்றிரவு அவர்கள் இங்கே கூடாரத்திலே ஆராதனைகளை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் இன்றிரவு இங்கே சகோதரன் ரடல் அவர்களோடு 62 என்ற எண் கொண்ட கட்டிடத்தில் இருக்க வேண்டியவனாயிருக்கிறேன்.
I understand that they're going to have watch service here and Brother Ruddle had asked me for that watch service but thinking maybe I'd come back at the tabernacle for that night because of always tried to be at the tabernacle on New Year's Eve and I wanted to come back down here with the brethren here.
அவர்கள் இங்கே முழு இரவு ஜபாராதனை நடத்தப் போகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். சகோதரன் ரடல் அவர்கள் அந்த முழு இரவு ஜபத்திற்கு வரும்படி என்னை கேட்டிருந்தார். ஆனால் அந்த இரவிற்காக ஒருவேளை நான் திரும்பவும் கூடாரத்திற்கு வரவேண்டியிருக்கும் என்று எண்ணினேன். ஏனென்றால் நான் எப்பொழுதுமே புதிய வருடத்தின் முந்தின நாள் மாலை கூடாரத்தில் இருக்கும்படி முயற்சி செய்து வருகிறேன். நான் இங்குள்ள சகோதரர்களோடு திரும்பி வர
விரும்பினேன். Out on 62 at the old 62 club that's been converted into a church.
ஆகையால் நான் இன்றிரவு சகோதரன் ரெடல் அவர்களோடு ஒரு சபையாக மாற்றப்பட்டிருக்கிற 62 என்ற எண்ணுள்ள பழைய பொது சங்க கட்டிடத்திலே 62 என்ற எண் கொண்ட இடத்தில் இருப்பதாக ஒரு விதமாய் ஒப்புக்கொண்டேன்.
And then Wednesday night we'll be back here at the watch service and then Thursday we leave for Chicago and then on and on to Philadelphia and then overseas.
ஆகையால் புதன்கிழமை இரவு அந்த முழு ஜப ஆராதனையிலே இங்கே திரும்பவும் இருப்போம். அதன் பின்னர் வியாழக்கிழமை நாங்கள் சிகாகோவிற்கு புறப்பட்டு செல்கிறோம். அதன் பின்னர் தொடர்ந்து சென்று பிலடெல்பியாவிற்கும் அதையடுத்து கடல் கடந்து அயல் நாடுகளுக்கும் செல்கிறோம்.
And this morning we don't want to keep you too long because it's interviews and the services go on.
இக்காலையில் நாங்கள் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நேர்முக பெட்டிகளும் அதன் பின்னர் தொடர்ந்து ஆராதனைகளும் நடைபெற உள்ளன.
Say since the last prayer service here, I am very grateful for the results that came forth from the last service of prayer.
இங்கே நடைபெற்ற கடைசி ஜப ஆராதனையின் காரணமாக கடைசி ஜப ஆராதனையிலிருந்து வந்த பலன்களுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன்.
It was certainly a wonderful thing that our Lord can do when His people get together. They that are will call upon the name of the Lord, assemble themselves together, I believe is the way it is, and pray, then Amen. God will hear from heaven.
கர்த்தருடைய ஜனங்கள் ஒன்று கூடும்போது நம்முடைய கர்த்தரால் நிச்சயமாகவே ஒரு அற்புதமான காரியம் செய்ய முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கையில் தேவன் பரலோகத்திலிருந்து அதை கேட்பார் என்பதே அதன் வழி என்று நான் விசுவாசிக்கிறேன்.
So let us bow our heads just a moment now as we look to Him to give to us the inspiration needed for this message.
ஆகையால் இப்பொழுது நாம் நமக்கு தேவைப்படுகிற இந்த செய்திக்கான ஆவியின் ஏவுதலை அவர் நமக்கு அளிக்கும்படி எதிர்நோக்கி இருக்கையில் அப்படியே ஒரு வினாடி நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோமாக.
Lord, Thou hast been our refuge and strength in all generations. Our forefathers before us trusted in Thee and were not confounded. They believed in Thy holy name and they were brought forth as shining lights.
கர்த்தாவே, எல்லா தலைமுறைகளிலும் நீரே எங்களுடைய அடைக்கலமும் பலனுமாயிருந்து வந்திருக்கிறீர். எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு முன்னரே உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவர்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தில் விசுவாசம் கொண்டபடியால் பிரகாசிக்கும் விளக்குகளைப் போல வெளியே கொண்டு வரப்பட்டனர்.
And we looking upon them as the poet has said, footprints upon the sands of time, our partings leave behind us footprints on the sands of time.
கால மணல்களின் மேலுள்ள அடிச்சுவடுகள் என்று புலவன் கூறியிருக்கிறபடியால் நாங்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறோம். புலவன் எங்களுடைய பிரிவின் போது எங்களுடைய அடிச்சுவடுகளை கால மணல்களின் மேல் விட்டுச் செல்கிறோம் என்று கூறினான்.
Then we see that those who trusted in Thee always, without one time failing, come out right.
ஆகையால் உம்மில் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் ஒரு முறை கூட கைவிடப்படாமல் எப்பொழுதும் வெற்றியுடனே மீட்கப்பட்டனர் என்பதை நாங்கள் காண்கிறோம்.
Though they went through many deep waters and great trials and persecutions, but yet in the end Thou did always bring them out More than conquerors, because it is Thy promised word that You would do this.
அவர்கள் அநேக ஆழமான தண்ணீர்களினூடாகவும் பெரிதான சோதனைகள் மற்றும் உபத்திரவங்களினூடாகவும் சென்ற போதிலும் முடிவிலே நீர் அவர்களை வெளியே கொண்டு வந்து அதே சமயத்தில் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக ஆக்கினீர். ஏனென்றால் நீர் இதை செய்வீர் என்பது உம்முடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது.
And we would pray today that You would bless this little church. Bless its pastor, our good brother, Brother Neville, and his family.
நீர் இந்த சிறிய சபையை இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனுடைய போதகரும் எங்களுடைய நல்ல சகோதரனுமாகிய சகோதரர் நெவிலையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும்.
We ask that you'll just be with him in this coming year and will anoint him greater and and bless him in every way.
வருகின்ற இந்த வருடத்தில் நீர் அவரோடு அப்படியே இருக்க வேண்டும் என்றும் அவரை மகத்தாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வழியிலும் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
Strengthen the health of his family, the little ones that are coming up. Keep Brother Neville strong and healthy.
அவருடைய குடும்ப ஆரோக்கியத்தையும் வளர்ந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளையும் திடப்படுத்தும். சகோதரர் நெவிலை பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் காத்துக்கொள்ளும்.
And bless this church and every member that's in it, the trustee board, how we love them as real gallant men of God, and the deacon board, they also are thy gallant servants. And all the people that come here, we are grateful for them, Lord.
இந்த சபையையும் இதிலுள்ள ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். தர்மகத்தா குடுவையும் உண்மையான தீரமுள்ள தேவனுடைய மனிதர்களை நாங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறோம், கண்காணி குழுவையும் நேசிக்கிறோம். அவர்களும் கூட உம்முடைய தீரமுள்ள ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இங்கு வருகிற எல்லா ஜனங்களுக்காகவும் நாங்கள் அவர்களுக்காக நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம்.
Just does my heart good to know that this little old pond and weed patch standing on the corner many years ago has been made a lighthouse to the kingdom of God.
அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மூலையில் காட்டு புதர் செடிகள் வளர்ந்து காணப்பட்ட இந்த சிறிய பழைய குட்டையானது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு கலங்கரை விளக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது என் இருதயத்திற்கு இன்பம் அளிக்கிறது.
And I pray God that it'll stand until Jesus comes. May many great souls that's been in here, Lord, come forth at that day washed in the blood of the Lamb. Grant it.
தேவனே, இயேசுவானவர் வரும் வரையில் இது நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இங்கு இருக்கின்ற அநேக மகத்தான ஆத்துமாக்கள் அந்நாளில் வரும்படியான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்படுவதாக. இதை அருளும்.
And as we open this blessed word of thine this morning, Lord, by turning back the pages to read from it a text. And we know that you alone can give the context, and we pray, God, that you will anoint your word.
கர்த்தாவே, இந்த காலையில் நாங்கள் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை திறக்கையில் அதிலிருந்து ஒரு பாடப்பகுதியை வாசிக்கும்படி பக்கங்களை திருப்புகையில் உம்மால் மாத்திரமே சந்தர்ப்பத்திற்கேற்ற பாடப்பொருளை அளிக்க முடியும் என்று நாங்கள் அறிவோம். தேவனே, உம்முடைய வார்த்தையை நீரே அபிஷேகம் என்றே நான் ஜெபிக்கிறேன்.
May it go right to the hearts of the people that would do them good. Make believers out of unbelievers and strengthen Christians and heal the sick. Give courage to the discouraged. And get glory unto thyself.
அது ஜனங்களுடைய இருதயத்தண்டை நேராக சென்று அவர்களுக்கு நன்மை செய்வதாக, அவ்விசுவாசிகளிலிருந்து விசுவாசிகளாக்கும், கிறிஸ்தவர்களை திடப்படுத்தும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும், அதேரியப்பட்டுள்ளவர்களை தைரியப்படுத்தும். உமக்கே மகிமையை எடுத்துக்கொள்ளும்.
In order to do this, Lord, circumcise the lips that shall speak and the ears that shall hear. For we ask it in Jesus' name. Amen.
கர்த்தாவே, இதை செய்கையில் பேசப்போகும் உதறுகளையும் கேட்கப்போகும் காதுகளையும் விருத்து சதனம் செய்யும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Announcing a little text that I fell on my heart since last Sunday. That I was speaking up on the wise man coming to see Jesus, the star they followed from the east to the west.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு நான் என் இருதயத்தில் பட்ட ஒரு சிறு பாடப்பொருளை அறிவித்து வந்தேன். நான் இயேசுவை காணும்படி வந்து கொண்டிருந்த சாஸ்திரிகளின் பேரிலும் அவர்கள் கிழக்கிலிருந்து மேற்கிற்கு பின்தொடர்ந்த நட்சத்திரத்தின் பேரிலும் பேசிக்
கொண்டிருந்தேன். Why little Bethlehem?
நான் அதை ஆய்ந்து படிக்கையில் எனக்கு ஒரு வேதவாக்கியம் மனதில் பட்டது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தின நாள் மாலை இங்கே வர முடியவில்லை. ஏனென்றால் சில சிறைச்சாலை ஊழியங்கள் போன்றவை இருந்தபடியால் நான் அங்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே இன்றைக்கு நான் ஏன் சிறிய பெத்லகேம் என்ற பொருளை குறித்து பேசலாம் என்று எண்ணினேன்.
I want to read out of the book of Micah, the prophet, one of the minor prophets. The fifth chapter and the second verse. It reads like this.
சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான தீர்க்கதரிசி மீகாவின் புத்தகம் 5:2 நான் வாசிக்க விரும்புகிறேன். அது இந்த விதமாக வாசிக்கப்படுகிறது.
But thou Bethlehem Ephrah, though thou be little among the thousands of Judah, but yet out of thee shall come forth unto me the ruler in Israel, whose going forth has been from old, from everlasting.
எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது.
I had a spot on the scripture there, so I couldn't make out what the word was at the time.
அங்கே அந்த வேதவாக்கியத்தின் மீது ஒரு புள்ளி இருந்தபடியால் அது என்ன வார்த்தையா இருந்தது என்பதை அந்த நேரத்தில் சரியாக வாசிக்க முடியவில்லை.
Of all of the places that is in Palestine and in there is so many great cities and its localities, cities that are seemingly much more known in the lore of history and better fortified, bigger cities. Why should God choose little Bethlehem to be the birthplace of his son?
பாலஸ்தீனாவில் உள்ள எல்லா இடங்களை குறித்தும் ஒவ்வொன்று உண்டு. அங்கே அநேக மிகப்பெரிய பட்டணங்களும் அதனுடைய ஸ்தலங்களும் வரலாற்று சிறப்பில் அதிகமாய் அறியப்படுகின்ற பட்டணங்களும் சிறந்த அரணிப்பாக்கப்பட்ட பட்டணங்களும் உள்ளன. அப்படி இருந்தும் ஏன் தேவன் தம்முடைய குமாரனின் பிறப்பிடமாய் இருக்கும்படி சிறிய பெத்லகேமை தெரிந்து கொள்ள வேண்டும்?
There is many that are greater, and for instance the historical lore of Jerusalem, the proud Jerusalem, the capital of all of it. And it's one of the largest cities of Palestine.
அங்கே அநேக மகத்தான பட்டணங்கள் உண்டு. உதாரணமாக சரித்திர புகழ்பெற்ற எருசலேம், பெருமைக்குரிய எருசலேமே அவை எல்லாவற்றுக்கும் தலைநகரமாய் உள்ளது. அது பாலஸ்தீனாவில் உள்ள மிகப்பெரிய பட்டணங்களில் ஒன்றாகும்.
And then we wonder why God would pick on that little bitty town of Bethlehem for the birthplace of his son.
அப்படி இருக்கையில் ஏன் தேவன் தம்முடைய குமாரனின் பிறப்பிடமாக அந்த சிறிய பெத்லகேம் பட்டணத்தை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நாம் வியப்படுகிறோம்.
But as the scriptures have said, what God determines to do, it will be done.
ஆனால் வேதவாக்கியங்களோ தேவன் எதை செய்யும்படி தீர்மானித்திருக்கிறாரோ அதுவே செய்யப்படும் என்று உரைத்துள்ளன.
And there is God foreordained it to be that way, or it never would have been that way.
தேவன் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று முன்னியமித்திருந்தார். இல்லை என்றால் அது ஒருபோதும் அந்த விதமாக இருந்திருக்காது.
And there the scripture says in the 15th chapter of Acts that there is nothing by chance. God knowed everything. It just didn't happen to happen that way. It just was that God made it that way.
அப்போஸ்தலர் 15 வேத வாக்கியமானது எந்த காரியமும் தற்செயலானதல்ல என்று கூறுகிறது. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருந்தார். இல்லை என்றால் அது அந்த விதமாய் சம்பவித்திருக்காது. தேவன் அதை அந்த விதமாக உண்டு பண்ணினார்.
And then when we in our little finite minds begin to think over why would the great king of heaven choose a little place like that instead of the capital.
அதன் பின்னர் நாம் நம்முடைய குறிப்பிட்ட குறுகிய சிந்தையில் பரலோகத்தின் மகத்தான ராஜாவானவர் தலைநகரத்தை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக ஏன் இதை போன்ற ஒரு சிறிய இடத்தை தெரிந்து கொண்டார் என்று சிந்திக்க துவங்குகிறோம்.
Instead of some, even there was many places you had greater spiritual background than what Bethlehem did.
ஏதோ ஒன்றுக்கு பதிலாக பெத்லகேமில் செய்யப்பட்டதை பார்க்கிலும் மகத்தான ஆவிக்குரிய பின்னணியை கொண்டிருந்த அநேக ஸ்தலங்களும் கூட இருந்தன.
For instance, some of the places like Shiloh. Shiloh was an ancient worship place of Israel, where they all came year by year to this great place where the Ark of the Lord rested. And wonder why then he wouldn't be born at Shiloh.
உதாரணமாக சீலோவை போன்ற சில இடங்கள். சீலோ இஸ்ரவேலரின் பண்டைய ஆராதனை ஸ்தலமாக இருந்தது. அங்கே எல்லோரும் வருடா வருடம் வருவார்கள். இந்த மகத்தான இடத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் தங்கியிருந்தது. அப்படியானால் ஏன் அவர் சீலோவில் பிறக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்று வியப்படுகிறோம்.
Then there was Gilgal, another great spiritual place of worship. Why wouldn't God let him be born then at Gilgal?
அதன் பின்னர் அங்கே கில்கால் இருந்தது. அது ஆவிக்குரிய மற்றொரு மகத்தான ஆராதனை ஸ்தலமாயிருந்தது. அப்படியானால் தேவன் ஏன் அவரை கில்காலில் பிறக்கும்படி அனுமதிக்கவில்லை?
And there was another Zion. Zion was on the mountaintop. And we wonder why that Jesus would not be born then in Zion, because it's been a great historical mark of where the Lord has blessed his people in the ages.
அங்கே மற்றொன்று சியோன் இருந்தது. சியோன் மலையின் உச்சியில் இருந்தது. அப்படியானால் இயேசுவானவர் ஏன் சியோனில் பிறக்கவில்லை என்று நாம் வியப்படுகின்றோம். ஏனென்றால் அது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காலங்கள் தோறும் ஆசீர்வதித்திருக்கிற ஒரு மகத்தான சரித்திர பிரகாரமான அடையாள சின்னமாகவே இருந்து வருகிறது.
And it looks like that maybe he would have chosen Zion or Gilgal or Shiloh or one of the other great places where there had been great blessings and great teachings.
அவர் சியோனை அல்லது கில்காலை அல்லது சீலோவை அல்லது மகத்தான ஆசீர்வாதங்களையும் மகத்தான போதனைகளையும் உடையதாக இருந்து வந்த மற்ற மகத்தான ஸ்தலங்களில் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கலாம் என்பது போல் காணப்படலாம்.
And there was other great cities such as Hebron. That was a place for a man who was wanting a city of refuge, a place of safety.
அங்கே எபிரோன் போன்ற பட்டணங்களும் இருந்தன. அது ஒரு மனிதனுக்கு வேண்டியதாக இருந்த ஒரு அடைக்கல பட்டணமாய் ஒரு பாதுகாப்பு ஸ்தலமாய் இருந்தது.
There was Ramoth Gilead also. Another place of refuge where the people could come, which had been very appropriate for him to be born.
அங்கே ராமோத் கிலயாத் என்ற மற்றொரு அடைக்கல ஸ்தலமும் கூட இருந்தது. அங்கும் ஜனங்கள் வருவார்கள். அது அவர் பிறப்பதற்கான மிக பொருத்தமான இடமாய் இருந்திருக்கும்.
And maybe if I would have been thinking it, I would have brought him over to Kadesh Barnea. For there was a judgment seat and a place of refuge.
ஒரு கால் நான் அதை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நான் அவரை காதேஸ் பனியாவுக்கு கொண்டு வந்திருப்பேன். ஏனென்றால் அது நியாயத்தீர்ப்பின் ஆசனமாயும் மற்றும் ஒரு அடைக்கல ஸ்தலமாகவும் இருந்தது.
Perhaps I would have brought him over to that country for his birthplace, or maybe we would have chosen some of the other cities.
ஒருவேளை நான் அவருடைய பிறப்பிடமாய் இருப்பதற்காக அவரை அந்த தேசத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். இல்லை என்றால் நாம் ஒரு கால் வேறெந்த பட்டணங்களில் ஒன்றையாவது தெரிந்து கொண்டிருப்போம்.
But you know, I'm so glad that even just little insignificant things in the Bible mean so much.
ஆனால் உங்களுக்கு தெரியும், வேதாகமத்தில் வெறுமன சிறிய முக்கியமே இல்லாத காரியங்களும் கூட மிக பெரிதான பொருளை கொண்டுள்ளது என்பதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
I believe that it was Jesus that said this, that you pass over and do the weightier matters of the law rather, but pass over the little things.
அது இயேசுவானவர் கூறினதாகவே இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளை விட்டுவிடுகிறீர்கள். சரியாக கூறினால் சிறிய காரியங்களை விட்டுவிடுகிறீர்கள் என்பதேயாகும்.
And sometimes it's the little things that holds the big things together.
ஆனால் சில நேரங்களில் சிறிய காரியங்களே பெரிய காரியங்களை ஒன்று சேர்த்து பிடித்துக் கொள்கின்றதா
இருக்கின்றன. God has foreordained all things, and it must hit just exactly to that place.
ஆனால் எல்லாவற்றிலும் எல்லாவுமான அந்த பெரிய பற்சக்கரங்கள் இங்கே தேவன் அவைகளை நியமித்த விதமாகவே சுழன்று கொண்டிருக்கின்றன. அவைகளில் ஒன்று கூட ஒருபோதும் அதனுடைய ஸ்தானத்தை விட்டு அகலாது. தேவன் எல்லா காரியங்களையும் முன்னியமித்திருக்கிறார். அது சரியாக அந்த இடத்தை அடைய வேண்டும்.
And when we get faith like that and begin to think of who's behind all this, what is the mainspring that's turning this great economy of God's?
நாம் அதை போன்ற விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளும் போது இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் யார் இருக்கிறது? இந்த தேவனுடைய மகத்தான பிரமாண ஒழுங்குமுறை திட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கிற முக்கிய சுருள் கம்பி எது என்பதை குறித்து நாம் சிந்திக்க துவங்குகிறோம்.
We find it's the Holy Spirit. Not left into the hands of man to do things, but in the hands of the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவி என்பதை நாம் கண்டறிகிறோம். இந்த காரியங்களை செய்யும்படி அவை மனிதனுடைய கரங்களில் விடப்படவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் கரங்களிலே விடப்பட்டுள்ளது.
And he is the mainspring that if he can get the rest of the instruments, it'll work just perfectly and keep exactly God's time.
அவரே அந்த முக்கிய சுருள் கம்பியாய் இருக்கிறபடியால் அவர் மற்ற கருவியின் மற்ற பாகங்களை இயக்குவாரானால் அப்பொழுது அவை அப்படியே பரிபூர்ணமாக செயல்பட்டு சரியான தேவனுடைய நேரத்தை காத்துக்கொள்ளும்.
And then we see that and we wonder in our mind then as we look at great things and how that we would have them.
ஆகையால் நாம் அதை காண்கிறோம். நாம் மகத்தான காரியங்களை நோக்கி பார்க்கையில் எப்படி நாம் அவர்களை பெற்றுக் கொள்வோம் என்று நம்முடைய சிந்தையில் நாம் வியப்படைகிறோம்.
It gives us a lot of consolation today to think that maybe if we are a little group of people, maybe if we are insignificant to the world and to the bigger churches or denominations, yet God uses those little simple things sometimes.
ஆகவே அது நமக்கு இன்றைக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது. அதை நினைத்து பார்க்கையில் நாம் ஒரு சிறு கூட்ட ஜனங்களாக இருக்கலாம். நாம் உலகத்திற்கும் பெரிய ஸ்தாபன சபைகளுக்கும் முக்கியத்துவம் இல்லாதவர்களாக இருக்கலாம். அதே சபையத்தில் தேவன் அந்த சிறிய எளிமையான காரியங்களை சில நேரங்களில் உபயோகிக்கிறார்.
For it is also written in the scriptures, fear not, little flock, it's your father's good will to give you the kingdom.
அது பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார் என்று கூட வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது.
What a consolation, and I know that just as sure as Jesus had to be born in little Bethlehem, so will the little flock be the one that the Father will give the kingdom to.
Amen.
Because it's written.
என்னே ஒரு ஆறுதல், பிதாவானவர் அந்த சிறு மந்தைக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படியாகவே இயேசுவானவர் அந்த சிறிய பெத்லகேமில் பிறக்க வேண்டியது அவ்வளவு நிச்சயமாக இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் அது எழுதப்பட்டிருக்கிறது.
And all scripture is given by inspiration and the scriptures cannot be broken. They must be fulfilled.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் தவறிப்போக முடியாது, அவைகள் நிறைவேற வேண்டும்.
So it gives us that hope to know that it'll be a little flock that will receive the kingdom, a little faithful flock of believers.
ஆகையால் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போவது ஒரு சிறு மந்தை, ஒரு உண்மையுள்ள விசுவாசிகளின் சிறு கூட்டமாக இருக்கும் என்பதை அறியும் போது அது நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது.
I'm trusting to be one of those flock, or in that little flock, I should say.
நான் அந்த சிறு மந்தையில் அல்லது அந்த மந்தையில் உள்ளவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். நான் அவ்வாறே கூற வேண்டும்.
And then we know the story, most all of us are acquainted with the story of how Israel came into Palestine by promise of God.
நாம் அந்த கதையை அறிவோம். இஸ்ரவேலர் தேவனுடைய வாக்குத்தத்தின் மூலம் எப்படி பாலஸ்தீனாவுக்குள் வந்தனர் என்பதை குறித்த அந்த கதையை அநேகமாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம்.
And we know that the great Joshua was the one who divided each tribe their portion.
ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் அவர்களுடைய பங்கை பங்கிட்டுக் கொடுத்தவன் அந்த மகத்தான யோசுவாதான் என்பதை நாம் அறிவோம்.
And it's certainly if we had the time of about from now until 6 o'clock tonight, to stay right on this subject, to line these things away, to get the real meaning out of them, which we do not have, just about 30-40 minutes.
நிச்சயமாகவே நமக்கு இதை குறித்து இப்பொழுது நேரம் இருக்குமானால், இன்றிரவு 6 மணி வரை இந்த பொருளின் பேரிலேயே தரித்திருந்து இந்த காரியங்களை ஒரு வரிசையில் அமைத்து அவைகளின் உண்மையான பொருளை அறிந்து கொள்ளும்படி செய்தால் நலமாயிருக்கும். ஆனால் நமக்கோ நேரமில்லை, ஏறக்குறைய 30-40 நிமிடங்களே
உள்ளன. ஆகையால்
நாம் தொடர்ந்து செல்லுகையில் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டிய உயரிய கருத்துக்களையும் அது நெஞ்சிய காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே வேதத்தை வாசிப்பவர்களாகிய உங்களுடைய இதயத்திற்குள் பதிய செய்வார் என்று நம்புகிறேன்.
Did you know that those portions how Joshua lotted them in Palestine was given by inspiration?
யோசுவா இந்த பாகங்களை அவர்களுக்கு பாலஸ்தீனாவில் எவ்வாறு பங்கிட்டான், அவை ஆவியின் ஏவுதலினால் எவ்வாறு பங்கிடப்பட்டன?
And those Hebrew mothers of those patriarchs, when the baby was coming forth in her in travailing pain to deliver the child, she uttered the very spot that those patriarchs would settle down and be at the last days.
அந்த கோத்திர பிதாக்களின் எபிரேய தாய்மார்கள் குழந்தைகளை பிரசவிக்கும் போது அவைகளுடைய பிரசவ வேதனையில் அவள் குழந்தையை பிரசவிக்கும் போது அவள் கூறின அந்த இடத்திலேயே அந்த கோத்திர பிதாக்கள் கடைசி நாட்கள் வரை குடியிருப்பார்கள்.
Talk about inspiration. This Bible is inspired. No matter how little, just every little scripture has such an outstanding thing in the script, in the great picture.
ஆவியின் ஏவுதலை குறித்து பேசுவோம். இந்த வேதாகமம் ஆவியில் ஏவப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு சிறியது என்பது முக்கியமல்ல. ஒவ்வொரு சிறு வேத வாக்கியமும் வேதத்தில் உள்ள மகத்தான காட்சியில் முதன்மையான பொருளை உடையதாக இருக்கிறது.
All of it, every word is inspired. And on that hangs the destination of souls. For it's a word of the immortal and eternal God.
அவை யாவுமே, ஒவ்வொரு வார்த்தையுமே ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது. அது ஆத்துமாக்களின் இலக்கை தெரிவிக்கிறது. ஏனென்றால் அது அழிவில்லாத ரித்திய தேவனின் வார்த்தையாயிருக்கிறது.
And even those mothers, when the baby was born and she uttered their voice, placed them positionally where they'd be in the promised land hundreds of years later.
அந்த தாய்மார்களும் கூட குழந்தைகள் பிறக்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் எங்கிருப்பார்கள் என்று தங்களுடைய வாய்மொழியில் கூறினார்களோ அந்த இடத்திலேயே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழித்து அவர்கள் சரியாக அமர்த்தப்பட்டனர்.
And Joshua, not knowing that, yet by the same inspiration, placed them exactly where they were to be.
யோசுவா அதை அறியாமல் அதே சமயத்தில் அதே ஆவியின் ஏவுதலோடு அவர்களை சரியாக எங்கே இருக்க வைக்க வேண்டியதாக இருந்ததோ அங்கேயே அவர்களை அமர்த்தினான்.
And Joshua divided Judah's portion. If you'll notice on the map, it's geographically just west of the Plain Sea, a few miles south of Jerusalem, the capital.
யோசுவா பங்கிடுகையில் யூதாவின் பாகத்தை பங்கிட்டான். நீங்கள் வரைபடத்தில் கவனிப்பீர்களானால் அது நில அமைப்பின்படி மேற்கு சமவெளி சமுத்திரத்திற்கு ஒரு சில மைல்கள் தூரத்தில் உள்ள தெற்கு எருசலேம் தலைநகருக்கு அருகில் இருந்தது.
And when Judah was giving her part, or his part rather, in the land, his province we would call it, it's strange, but this little city was not even mentioned, Bethlehem.
யூதா தன்னுடைய பாகத்தை பெற்றுக் கொள்ளும் போது சரியாக கூறினால் தேசத்தில் அவனுடைய மாகாணம் நாம் அதை அவ்வாறே அழைப்போம். அது வினோதமாயிருக்கிறது. ஆனால் இந்த சிறு பட்டணமாகிய பெத்லகேம் வரைபடத்தில் குறிப்பிடப்படவும் இல்லை.
Yet it was there because that Abraham, I believe it was Rebecca, was buried at that place.
அதே சமயத்தில் அது அங்கிருந்தது. ஏனென்றால் அந்த ஆபிரகாம் ரெபேக்காள் அந்த இடத்தில்தான் அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று நான் நினைக்கிறேன்.
But it must have been just a little village of some sort, because if you read Joshua 5, you'll find that there was 115 major cities under the domain of Judah, besides the villages and little towns. 115 cities mentioned.
ஆனால் அது ஏதோ ஒரு விதமான ஒரு சிறு கிராமமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் யோசுவா 5 அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், யூதாவின் ஆளுகையின் கீழ் கிராமங்களையும் சிறு பட்டணங்களையும் தவிர 115 பெரிய பட்டணங்களும் இருந்தன என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். அதாவது 115 பட்டணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன.
And perhaps when it was divided up that Bethlehem was so little, maybe just a little house or two. It wasn't even mentioned in the inheritance.
ஒருவேளை அது பங்கிடப்பட்ட போதோ அந்த பெத்லகேமானது மிகவும் சிறியதாக இருந்தது. ஒரு கால் வெறுமன ஒரு வீடு அல்லது இரண்டு வீடுகளை கொண்டிருந்தபடியால் அது சுதந்திர விதத்தில் குறிப்பிடப்படாமலும் கூட இருந்திருக்கலாம்.
And then we find out that it never actually come to be known the one that founded it was Caleb's son. Whose name was Solomon. And he founded it, the Bible said he was the father of it, which means he was the founder of Bethlehem.
ஆகையால் அது உண்மையிலேயே அறியப்படவே இல்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அதை ஸ்தாபித்தவன் காலேபின் குமாரன். காலேபின் குமாரனாய் இருந்தான். அவனுடைய பெயர் சல்மோன். அவனே அதை ஸ்தாபித்தான். அவனே அதனுடைய தகப்பனாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அதன் பொருள் என்னவெனில், அவன் பெத்லகேமின் ஸ்தாபகனாய் இருந்தான் என்பதேயாகும்.
In other words, he must have moved in there and started some sort of businesses and commercial and the trading and so forth that grew it up.
வேறு வார்த்தைகளில் கூறினால், அவன் அங்கே குடிபெயர்ந்து சென்று ஏதோ ஒரு வியாபாரத்தை செய்ய துவங்கி வணிக ரீதியில் அந்த வியாபாரமானது வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும்.
And later we will find out that the real reason of it, that the whole land was jealous of that little piece of land which lays to the north and east and slopes a little to the south on that spur.
அதன் பின்னர் அதை குறித்த உண்மையான காரணம் என்னவெனில், எல்லா தேசங்களும் அந்த சிறு துண்டு நிலத்தை குறித்து பொறாமை கொண்டிருந்தன. அது வடக்கு மற்றும் கிழக்கு பக்கமாகவும் அந்த வரைபட முனை சற்று தெற்குப்புறமாக வரைபடத்தில் சாய்ந்திருக்கிறது.
And it was the most fertile of all of Palestine. It was a corn belt and a wheat belt. And there were great olive orchards and so forth on it. And that part of Bethlehem, or Palestine, the end of Judah province.
அது பாலஸ்தீனாவிலேயே மிகவும் செழிப்புள்ளதாக இருந்தது. அது ஒரு தானிய விளைச்சலையும் கோதுமை விளைச்சலையும் கொண்டதாக இருந்தது. யூதேயா மாகாணத்தின் கடைசியில் உள்ள பாலஸ்தீனாவில் உள்ள பெத்லகேமில் பெரிய ஒலிவத்தோப்புகள் இருந்தன.
And we find out that it was also became the home of the harlot Rahab. When Israel had passed over the borderline of the Jordan River into Palestine, we are acquainted with the story of Rahab the harlot.
அது ராகாப் பேசியின் குடியிருப்பு ஸ்தலமாக மாறினது என்பதை நாம் கண்டறிகிறோம். இஸ்ரவேலர் யோர்தான் நதியின் எல்லையோரமாய் கடந்து சென்று பாலஸ்தீனாவுக்குள் சென்றனர். நாம் அந்த ராகாப் பேசியின் கதையை நன்கறிந்திருக்கிறோம்.
Let's picture her this morning for a few minutes now as a young lady, a beautiful young woman, whose some misfortune in life had been forced in, being a pagan, had been forced into the life that she was living. And many times people are forced into the life that they live.
நாம் இந்த காலையில் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் அவளை பற்றி சித்தரிப்போமாக. ஒரு வாலிப ஸ்திரி, ஒரு அழகான வாலிப பெண்ணாக இருந்த காரணத்தால் அவளுடைய வாழ்க்கையில் உண்டான ஏதோ ஒரு இன்னலினால் பலவந்தம் பண்ணப்பட்டாள். ஒரு அஞ்ஞான ஸ்திரியாக இருந்தாள். அவள் ஜீவித்துக் கொண்டிருந்த ஜீவியத்தில் பலவந்தம் பண்ணப்பட்டிருந்தாள். அநேக முறை ஜனங்கள் அவர்கள் ஜீவிக்கின்ற ஜீவியத்தில் பலவந்தம் பண்ணப்படுகின்றனர்.
I was in the prisons the other night to see a man who was taking a sentence, and I took him by the hand and talked to him. And I said, why would you do such a thing as that?
நான் அன்றொரு இரவு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை காணும்படி சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் அவனுடைய கரத்தை பற்றி பிடித்து அவனிடம் பேசினேன். நான் அதுபோன்ற ஒரு காரியத்தை செய்ய நீ ஏன் விரும்பினாய் என்று கேட்டேன்.
Holding me by the hand, he began to speak. And he was forced into what he was doing.
அப்பொழுது அவன் என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு பேச துவங்கினான். அப்பொழுது அவன் செய்து கொண்டிருந்த காரியத்தில் அவன் பலவந்தம் பண்ணப்பட்டான்.
I said, because that you permitted that to force you to that, you don't have to do that. You know, man has to drink. I said, I'm nervous myself. But there's no need of that.
அதற்கு நான், நீ அதை செய்ய பலவந்தம் பண்ணும்படி உன்னை அனுமதித்ததுதான் காரணம். நீ அதை செய்ய வேண்டியதில்லை. எந்த மனிதனுமே குடிக்க வேண்டியதில்லையே என்று கூறினேன். மேலும் நானே நரம்பு தளர்ச்சி உடையவன். ஆனாலும் அதற்கு எதுவுமே வேண்டியதில்லையே என்றேன்.
And this young woman, after she'd got her first hearing of Israel and of a God who was a God that answered prayer, not only a God to pray to, but a God that answered back.
இந்த வாலிப பெண்மணி அவள் முதல் முதலில் இஸ்ரவேலை குறித்தும் ஜபத்திற்கு பதிலளித்திருந்த ஒரு தேவனை குறித்தும் கேள்விப்பட்ட பிறகு ஜபிப்பதற்கான ஒரு தேவனாய் மட்டுமின்றி அதற்கு திரும்ப பதிலளித்த ஒரு தேவன் என்பதை குறித்தும் கேள்விப்பட்டிருந்தாள்.
When she heard that there was a God of miracles who could perform miracles, who got up the seas and rained bread out of the heavens, her heart began to tremble.
அங்கே ஒரு அற்புதங்களின் தேவன், அற்புதங்களை நிகழ்த்த முடிந்த தேவன், சமுத்திரத்தை வற்றிப்போக பண்ணின தேவன், வானத்திலிருந்து அப்பங்களை வருஷிக்க பண்ணினார் என்பதை குறித்து கேள்விப்பட்ட போது அவளுடைய இருதயம் நடுங்க துவங்கினது.
And when she got the first message from two preachers that went over, quickly she accepted it with all her heart.
அவள் அங்கு சென்றிருந்த இரண்டு பிரசங்கமார்களிடத்திலிருந்து முதல் செய்தியை பெற்றுக்கொண்ட போது உடனடியாக அதை அவளுடைய முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டாள்.
And there was a scarlet cord bound at her window for protection of her house. Because that she had received the message.
அவள் தன்னுடைய வீட்டு ஜன்னலில் ஒரு சிவப்பு கயிற்று கட்டி அவளுடைய வீட்டின் பாதுகாப்பிற்காக தொங்க விட்டாள். ஏனென்றால் அவள் செய்தியை ஏற்றுக்கொண்டிருந்தாள்.
Now I might add here, did you know she typed the Gentile church? She was a Gentile. And she was a type of the Gentile church.
நான் இங்கே தொடர்ந்து கூறுகிறேன். அவள் புறஜாதி சபைக்கு மாதிரியாய் இருந்தாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவள் ஒரு புறஜாதியாய் இருந்தாள். அவள் செய்தியை கேட்டபோது அவள் புறஜாதி சபைக்கு ஒரு மாதிரியாய் இருந்தாள்.
When they heard the message, we were all out in spiritual prostitution, committing spiritual fornications against the God of heaven and all kinds of stuff, all kinds of denominations and religions.
நாம் எல்லோருமே ஆவிக்குரிய உபச்சாரத்தில் பரலோகத்தின் தேவனுக்கு எதிராக எல்லா விதமான காரியங்களிலும் எல்லா விதமான ஸ்தாபனங்களோடும் மார்க்கங்களோடும் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணிக் கொண்டிருந்தோம்.
But when we heard that there was a God that still lived that could perform miracles, quickly we received the message.
ஆனால் நாமோ ஜீவிக்கின்ற தேவன் ஒருவர் உண்டு என்றும் அற்புதங்களை நிகழ்த்தியவர் ஒருவர் உண்டு என்று கேள்விப்பட்ட போது உடனடியாக நாம் செய்தியை ஏற்றுக்கொண்டோம்.
There was applied the blood of the Lord Jesus, which made the scarlet cord. And to keep from going into detail, you know how she hung it from her window publicly. The blood was displayed publicly.
அங்கே சிவப்பு நூல் கயிறானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக பயன்படுத்தப்பட்டது. அவள் அதை எப்படி தன்னுடைய வீட்டு ஜன்னலிலிருந்து வெளிப்படையாக தொங்கவிட்டாள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளபடியால் அந்த சம்பவத்திற்குள் விவரமாக செல்வதை குறைத்துக் கொள்கிறேன். ரத்தம் வெளிப்படையாக காட்டப்பட்டது.
That's the way the blood's got to be displayed. Publicly. Hanging from the outside of the wall to show that on the inside something had taken place.
அந்த விதமாகவே ரத்தமானது வெளிப்படையாக காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதாவது உட்புறமாக ஏதோ காரியம் சம்பவித்திருந்தது என்பதை காட்டும்படி அது சுவற்றின் வெளிப்புறத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது.
That's the way the true believer in Christ is this morning. Amen. On the outside is the display of the blood of the Lord Jesus that shows something took place on the inside.
இந்த காலையில் கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையான விசுவாசியும் அந்த விதமாகவே இருக்கிறான். வெளிப்புறத்தில் வெளிப்படையாக காட்டப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உட்புறத்தில் ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது என்பதையே காட்டுகிறது.
And through this, God looked down when the wrath fell and the trumpets began to blow. God seen that scarlet cord hanging there as a memorial. Amen. It's always pleased him to pass over the blood. When I see the blood, I'll pass over you.
தேவன் கோபக்கரையின் சிற்றத்தோடு நோக்கி பார்க்க எக்காலங்கள் முழங்க துவங்கையில் அங்கே அந்த சிவப்பு கயிறானது ஒரு ஞாபக சின்னமாக தொங்குகிறதை தேவன் கண்டார். இரத்தத்தை கடந்து செல்வது அவருக்கு எப்பொழுதும் பிரியமாயிருக்கிறது. நான் இரத்தத்தை காணும் போது நான் உங்களை கடந்து
செல்வேன்.
அவர் அதை கண்டார். பரிசுத்த ஆவியானவர் அசைக்கும் போது பூமியை குமர செய்து சுமார் 20 அடி அகலமான மதிர்ச்சுவர்களை அசைத்து விட செய்யும் போது அங்கே தொங்கிக் கொண்டிருந்த அந்த கயிற்றின் மீது ஒரு கல் கூட விடவில்லை.
Shows the protection of a true God to a true believer, no matter what state you're in. When he finds you, if you'll just accept that scarlet cord, it weaves through the Bible.
அது ஒரு உண்மையான விசுவாசிக்குரிய ஒரு உண்மையான தேவனின் பாதுகாப்பை காட்டுகிறது. நீங்கள் அந்த சிவப்பு கயிற்றை ஏற்றுக்கொள்வீர்களேயானால் அவர் உங்களை கண்டறியும் போது நீங்கள் என்ன நிலைமைக்குள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது வேதாகமத்திலூடாக கொண்டு செல்கிறது.
And then we see her when she was taken in as one of the Israelites, she fell in love with a man which was a captain and a prince in Judah.
அதன் பின்னர் இஸ்ரவேலர்களில் ஒருவனால் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள் என்பதை நாம் காண்கிறோம். அவள் யூதேயாவில் ஒரு தளபதியாக ஒரு பிரபுவாக இருந்த ஒரு மனிதனோடு காதல் கொண்டாள்.
He was a captain of the Israelite armies. His name was Solomon, just like the King Solomon.
அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களுக்கு தளபதியாயிருந்தான். அவனுடைய பெயர் சாலமோன் ராஜாவைப் போல சல்மோன் என்றிருந்தது.
And he was a captain and she became in a great romance with this captain, which was the prince of Judah. And finally she married him. And when the estate was settled up for the Israelites, she and her beloved husband lived in Bethlehem.
அவன் தளபதியாயிருந்தான். அவள் யூதேயாவின் பிரபுவாயிருந்த இந்த தளபதியோடு காதல் புரிந்தாள். அவள் முடிவாக திருமணம் செய்து கொண்டாள். இஸ்ரவேலருக்கான நில சொத்து பகிர்ந்தளிக்கப்பட்ட போது அவளும் அவளுடைய அன்புக்குரிய கணவனும் பெத்லகேமில் வசித்து வந்தனர்.
Now you begin to see it open, haven't you? See, it began to open as we see that in Bethlehem she lived being a Gentile bride to a Jew. Why? Because she believed in a miracle working God.
இப்பொழுது நீங்கள் அது ஆரம்பமாவதை காண துவங்குகிறீர்களா? நீங்கள் காண துவங்கவில்லையா? பார்த்தீர்களா? அது ஆரம்பமாக துவங்குகிறது. அவள் பெத்லகேமில் ஒரு யூதனுக்கு ஒரு புறஜாதி மனவாட்டியாக இருந்து வசித்து வந்தாள். ஏன்? காரணம், அவள் அற்புதம் செய்கிற தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தாள்.
And as look what she come from being out of the house of ill fame of prostitution, through her conversion and through her unfailing faith in God, it brought her from a prostitute house to a beautiful home in Bethlehem.
பாருங்கள், அவள் துர்க்கீர்த்தி உள்ள வீட்டிலிருந்து விபச்சார வீட்டிலிருந்து வந்தவள். அவளுடைய மனமாற்றமும் தேவனில் அவள் கொண்டிருந்த அவளுடைய தவறிப்போகாத விசுவாசமுமே பெத்லகேமில் ஒரு அழகான வீட்டில் இருக்கும்படிக்கு அவளை ஒரு விபச்சார வீட்டில் இருந்து கொண்டு வந்தது.
What a difference. That's the way it does all of us. From a house of unbelief and frustrations and immoral acts and everything to a place, position in Christ which is most beautiful.
என்னே ஒரு வித்தியாசம். அந்த விதமாகவே அது நம்ம எல்லோருக்கும் செய்கிறது. அது ஒரு அவிசுவாச வீட்டிலிருந்து, வெறிமயக்கங்களிலிருந்து, ஒழுக்கக்கேடான செயல்களிலிருந்து மற்றும் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் மிகுந்த அழகுள்ளதாயிருக்கிற கிறிஸ்துவிற்குள்ளான நிலையில் உள்ள ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறது.
From the ridiculous to the sublime, that's the difference that it makes through our conversion.
பரியாசமான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு கொண்டு வருகிறது. அது அந்த வித்தியாசத்தையே நம்முடைய மனமாற்றத்தினுடாக செய்கிறது.
And did you see she married a prince of the house of Judah, a captain?
நீங்கள் அதை பார்த்தீர்களா? அவள் ஒரு தளபதியை, யூதா வீட்டு பிரபுவை திருமணம் செய்து கொண்டாள்.
That captain represented Christ, took to himself a Gentile bride. From the lowest of lowest to the principal and best place in the land.
அந்த தளபதி கிறிஸ்து தனக்கு ஒரு புறஜாதி மனவாட்டியை தெரிந்து கொண்டதற்கு மாதிரியானான். மிகவும் தாழ்வான இடத்திலிருந்து முக்கியமான தேசத்தில் மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டாள்.
As we'll get to it later in our message to prove that it was. Nothing else could be but that. They're a type of the Gentile church.
அது வேறொன்றாகவும் இருக்கவில்லை என்பதை நிரூபிக்கும்படி நாம் அதை நம்முடைய செய்தியில் சற்று கழித்து புரிந்து கொள்வோம். அவர்கள் புறஜாதி சபைக்கும் ஒரு
மாதிரியாயிருக்கிறார்கள். அவர்கள்
பெத்லகேமில் ஒரு அழகான வீட்டில் இருந்தனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். சல்மோன் அதை அமைத்திருந்த காரணத்தால் அது ஒரு மகத்தான ஸ்தலமாகவும் செழிப்பான நிலங்களாகவும் மாறினது.
And how beautiful it is to think of that great wheat country there. And it would be the bread place of the world.
அது உலகத்தின் அப்பஸ்தலமாக விளங்கும்படி அங்கு மகத்தான கோதுமை பயிரிடும் தேசமாக இருந்ததை குறித்து நினைத்து பார்க்க அது எவ்வளவு அழகாக உள்ளது.
And it is true, no wonder Jesus had to be born there. Because he was the bread of life.
அது உண்மையாயிருக்கிறது. இயேசுவானவர் அங்கு பிறக்க வேண்டியவராய் இருந்தார் என்பதில் வியப்பொன்றுமில்லை. ஏனென்றால் அவர் ஜீவப்பமாய் இருந்தார்.
That's where all the nations come for their wheat. All the nations come for their corn. For it was in Bethlehem that had those fertile lands.
அங்கேதான் எல்லா தேசத்தினரும் தங்களுடைய கோதுமையை வாங்க வருவர். எல்லா தேசத்தினரும் தங்களுடைய தானியத்தை வாங்க வருவார்கள். ஏனென்றால் பெத்லகேம் அந்த செழிப்பான நிலங்களை கொண்டதாக இருந்தது.
And you see the little bitty thing just saying, oh, it was a province of wheat. Yet that meant something. And you see how this Gentile prince or this Jewish prince taking his Gentile bride back up to Bethlehem for a settling down place.
Amen.
A place to live. Where there was plenty of bread.
நீங்கள் பாருங்கள், மிகச்சிறிய இடம், அதாவது ஓ கோதுமையின் மாகாணமாக இருந்தது என்றே கூறப்படுகிறது. அதே சமயத்தில் அது ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்துகிறது. நீங்கள் பாருங்கள், எப்படி அந்த புறஜாதி பிரபு, இல்லை இந்த யூத பிரபு, தன்னுடைய புறஜாதி மனவாட்டியை பெத்லகேமிற்கு கொண்டு சென்று பாதுகாவலாக வசிக்கும்படியான ஒரு இடத்தில் அங்கு குடியமர்த்தினான். அங்கே ஏராளமான அப்பம் இருந்தன.
We find out through this great romance and great obedience to faith through the harlot Rahab, she gave birth to a son, to Solomon, and his name was Boaz.
இந்த மகத்தான காதலினூடாக, விசுவாசத்திற்கான மகத்தான கீழ்ப்படிதலினூடாக, ராகா பேசியினூடாக நாம் கண்டறிவது என்னவென்றால், அவள் சல்மோனுக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். அவனுடைய பெயர் போவாஸ் என்பதாக இருந்தது.
And we all are acquainted with another great story tying in this link here now. And Boaz was born in Bethlehem. from Solomon and the harlot Rahab.
இப்பொழுது இங்கே இந்த தொடர்பில் இணைந்துள்ள மற்றொரு மகத்தான கதையை நாம் யாவரும் நன்கறிந்துள்ளோம். போவாஸ் சல்மோனுக்கும் ராகாபேசிக்கும் பெத்லகேமில் பிறந்தான்.
And we find out that years later, after the Naomi had left the country and gone over to sojourn with the Moabites,
நகோமி சில வருடங்கள் கடித்து மோவாபியர்களுடன் சஞ்சரிக்கும்படி தன்னுடைய தேசத்தை விட்டு போயிருந்தாள்.
And when they had evilly had mistreated her and she got out of fellowship with the rest of the believers and associated herself in a backslidden condition in another land among another people.
அவள் அங்கிருந்தபோது அவளை கொடுமை செய்து தவறாக நடத்தியிருந்தனர். அவர் மற்றொரு ஜனங்களுக்கு மத்தியில் மற்றொரு தேசத்தில் பின்வாங்கி போன நிலைமைக்குள்ளாக தன்னை இணைத்துக் கொண்டு மற்ற விசுவாசிகளின் ஐக்கியத்திலிருந்து வெளியே இருந்தாள்.
In other words, she left the true believing church to go out into the world for a little while. To join some social church who believed in just anything would be all right. In there she lost her husband.
வேறு விதமாக கூறினால் அவள் எந்த காரியமும் சரியாயிருக்கும் என்று விசுவாசித்து உலகத்தோடு சற்று சேர்ந்து வாழ விரும்பின சபைக்குள்ளாக சேர்ந்து கொள்ளும்படி உண்மையான சபையை விட்டுவிட்டிருந்தாள். அங்கே அவள் தன்னுடைய கணவனை இழந்து போனாள்.
And it don't have to be every time in physical death. You might lose him in a spiritual death. Or lose your wife.
அது ஒவ்வொரு முறையும் சரீர பிரகாரமான மரணத்தையே கொண்டு வர வேண்டியதா இருக்காது. நீ அவனை ஒரு ஆவிக்குரிய மரணத்தில் இழக்கலாம், அல்லது உன்னுடைய மனைவியை இழக்கலாம்.
Better stay on good grounds. You better stay where you know you're covered by the blood, regardless of what the rest of them looks like.
Amen.
How big they are, how finer spires they have on their churches, or how the big bells ring, you better stay where the blood covers the sins.
Amen.
Of the people.
நல்ல ஸ்தலத்தில் தரித்திருப்பதே மேலானது. மற்றவர்கள் எந்த விதமாய் காணப்பட்டாலும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், அவர்கள் தங்களுடைய சபைகளை எவ்வளவு அருமையான கோபுரங்களாக வைத்திருந்தாலும், அல்லது எவ்வளவு பெரிய மணிகள் ஒலித்தாலும், அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் இரத்தத்தால் எங்கே மூடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களோ அங்கேயே தரித்திருப்பது மேலானதாயிருக்கும். ஜனங்களின் பாவங்களை மூடுகிற இரத்தத்தினிடையிலேயே நீங்கள் தரித்திருப்பது நலம்.
You might lose one another, and above all, you might lose the Lord Jesus. You'd be barred out.
இல்லை என்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் இழந்து போவீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை இழந்து போய் பாதுகாப்பற்றவர்களாயிருப்பீர்கள்.
And we find out then that after her sons was gone, she lost both of them. And she returned back because there was no revival spirit in the city at the time.
அதன் பின்னர் அவளுடைய குமாரர்கள் மரித்து போன பிறகு அவள் அவர்கள் இருவரையும் இழந்து விட்டாள் என்பதை நாம் கண்டறிகிறோம். எனவே அந்த நேரத்தில் அந்த பட்டணத்தில் எந்த எழுப்புதலின் ஆவியும் இல்லாதிருந்த காரணத்தால் அவள் திரும்பி போய்விட்டாள்.
Oh, how I would love to rest here for a few minutes.
Amen.
How I'd like to pick it up right here and show you, regardless of how many of the churches gone back, stay under the blood.
Amen.
That's the place to abide.
Oh, ஒரு சில நிமிடங்கள் நாம் இங்கு தரித்திருக்கும்படி எவ்வளவாய் விரும்புகிறேன். நான் அதை இங்கே எடுத்து எப்படியாய் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எத்தனை சபைகள் பின்வாங்கி போயிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ரத்தத்தின் கீழே தரித்திருங்கள். அதுவே தரித்திருக்க வேண்டிய ஸ்தலமாகும்.
Inner out, up or down, thick or thin, wherever it may be, stay under the blood.
உள்ளேயோ அல்லது வெளியிலோ, மேலேயோ அல்லது கீழேயோ, அடர்த்தியாகவோ அல்லது மெல்லியதாகவோ, என்னவா இருந்தாலும் ரத்தத்தின் கீழே தரித்திருங்கள்.
But Naomi, she thought it would be better to go over and join another group because they were having troubles. Spiritual bread wasn't there.
ஆனால் நகோமியோ இஸ்ரவேலர்கள் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த காரணத்தால் மற்ற குடும்பினரோடு போய் சேர்ந்து கொள்வது மேலானதாக இருக்கும் என்று அவள் எண்ணினாள். ஆனால் அங்கோ ஆவிக்குரிய அப்பம் இல்லாதிருந்தது. ஆயினும் தேவன் அதை திரும்ப அளிப்பார், அதாவது நான் அதை திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. எனவே அது எந்த இடத்திலிருந்து வருகிறதோ அந்த இடத்திலேயே தரித்திருங்கள்.
So we find that she begin to long to go back because they heard that a great revival had broke out. And if you notice, Nehemiah returned in barley season, the Bible said. Just at the time of the harvest.
ஆகையால் அவளுக்கு திரும்பி போக வேண்டும் என்ற வாஞ்சை உண்டாக துவங்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் ஒரு மகத்தான எழுப்புதல் அங்கே உண்டாயிருந்தது என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். நீங்கள் கவனிப்பீர்களேயானால், நகோமி வார்கோதுமை காலத்தில் சரியாக அறுப்பின் நேரத்தில் திரும்பி வந்தாள் என்று வேதம் கூறுகிறது.
In other words, when there was a great revival going on, spiritually applying it, she returned just in that season. Nothing left. She had nothing.
வேறு வார்த்தைகளில் கூறினால், ஆவிக்குரிய பிரகாரமாக அதை பொறுத்துகிறேன், அங்கே ஒரு மகத்தான எடுப்புதல் நடந்து கொண்டிருந்த போது சரியாக அந்த சமயத்திலேயே அவள் திரும்பி வந்தாள். ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை. அவள் எதையுமே உடையவளாயிருக்கவில்லை.
And Orpah, one of her son's wives, when she come to look upon what she had to sacrifice, being a type of the modern church,
ஒர்பாள் அவளுடைய குமாரனின் மனைவிகளை ஒருத்தி அவள் எதை தியாகம் செய்ய வேண்டி இருந்தது என்பதை காணும்படி வந்தாள். அவள் நவீன சபைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாள்.
If I have to go over there, I'll have to get away from my dances, I'll have to get away from my big time and my social gatherings. Then she just wept and kissed her mother-in-law and returned back.
நான் அங்கு செல்ல வேண்டி இருக்குமானால், நான் என்னுடைய நடன காட்சிகளை விட்டு தூரமாய் செல்ல வேண்டியதாக இருக்கும். நான் என்னுடைய பகட்டான நேரத்தையும் என்னுடைய கூடி மகிழ்கிற கூட்டத்தினரையும் விட்டு தூரமாய் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகையால் அவள் வெறுமன அழுது தன்னுடைய மாமியை முத்தமிட்டு திரும்பி சென்றாள்.
But here's a beautiful picture. There was one named Ruth with her another daughter-in-law, which is a type again of the Gentile bride, who kissed her mother-in-law and said, I'll forsake everything, I'm going with you.
ஆனால் இங்கே ஒரு அழகான காட்சி இருக்கிறது. அவளோடு ரூத் எனும் பெயர் கொண்ட மற்றொரு மருமகள் இருந்தாள். அவள் புறஜாதி மனவாட்டிக்கு ஒரு மாதிரியாக இருந்தாள். அவள் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு, நான் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டேன், நான் உன்னோடு செல்லப் போகிறேன்.
Let your people be my people. Let your God be my God. Wherever you die, there I'll die. Where you're buried, there I'll be buried.
உம்முடைய ஜனமே என்னுடைய ஜனமாயிருக்கட்டும், உன்னுடைய தேவனே என்னுடைய தேவனாயிருக்கட்டும். நீர் எங்கு மறுக்கிறீரோ அங்கு நானும் மறுப்பேன், நீர் எங்கே அடக்கமண்ணப்படுவீரோ அங்கே நானும் அடக்கமண்ணப்படுவேன் என்றாள்.
That's it. That's what God wants. It's not that borderline halfway, but of absolute full surrender to the kingdom of God. She kissed her.
அதுதான் இது. அதைத்தான் தேவன் விரும்புகிறாரே என்று, அந்த எல்லைக்கோட்டையோ பாதி வழியையோ அல்ல, ஆனால் ஒரு முற்றிலுமான தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று முழுமையாக ஒப்பிப்பதையே விரும்புகிறார். அவள் இவளை முத்தம் செய்தாள்.
And so Naomi said to discourage her, said, you better go back to your people. I'm old and there's no more sons in me. And the law was that she had to wait for a son.
ஆயினும் நகோமியோ அவளை திடனற்று போக செய்யும்படி கூறினாள். அதாவது, நீ உன்னுடைய ஜனத்தாரண்டைக்கு திரும்பி போவது நலமாயிருக்கும், நானோ முதிர் வயதானவள், எனக்கு இனி குமாரர்கள் உண்டாகிறார்கள் என்று கூறினாள். ஆனால் நியாயப்பிரமாணமோ அவள் ஒரு குமாரனுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது என்றே கூறியிருந்தது.
And said then, there's no more in me. And if I would have a husband and I'd have a son, you'd be too old to marry him. So you just return back to your people.
ஆயினும் இவளோ, எனக்கு இனிமேல் பிள்ளை உண்டாகிறாது, நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு நான் ஒரு குமாரனை பெற்றாலும் அவனை மணக்க உனக்கு மிகவும் வயதாகிவிடும், ஆகையால் உன்னுடைய ஜனத்தார் அன்றைக்கு திரும்பிப்போ என்று கூறிவிட்டாள்.
Faith rooted, grounded, perfect faith had come into Ruth's heart.
ஆனால் ரூத்தோ, நான் திரும்பி போக மாட்டேன் என்றாள். விசுவாசம் வேரூன்றி உறுதியாக நிலைநாட்டப்பட்டதே, பரிபூர்ண விசுவாசம் ரூத்தினுடைய இருதயத்திற்குள்ளாக உண்டாயிருந்தது.
She said, I'm going right with you. And she clave to her, held on to her. I'm going to be where you are. I like that.
எனவே அவள், நான் உன்னோடே செல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டாள். அவள் இவளை பற்றி பிடித்துக் கொண்டாள். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் இருக்கப் போகிறேன், நான் அதை விரும்புகிறேன்.
And we're acquainted with the story as it goes on. That this great Boaz, which was the Lord of the harvest, was in harvest at the time and was a kinsman to Naomi.
நாம் தொடர்ந்து செல்கிற அந்த கதையை நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதாவது இந்த மகத்தான போவாஸ் அறுப்புக்கு எஜமானாய் அறுப்பு வேளையில் இருந்தான். அவன் நகோமிக்கு ஒரு உறவின் முறையானாய் இருந்தான்.
And when she found Ruth out there in a little mission gleaning, every little straw that she could pick up that had some wheat on it, she held to it, for it was life.
அவன் அங்கே ஒரு சிறு வயலில் ரூத் பொறுக்குகிறதை ஒவ்வொரு கதிரையும் தானியம் இருந்த ஒவ்வொரு கதிரையும் அவள் பொறுக்கி எடுத்து அவளுடைய ஜீவனத்திற்காக வைத்துக் கொண்டதை கண்டான்.
Boaz being the Lord of the harvest, he commanded that his reapers would drop a handful now and then for her.
அப்பொழுது போவாஸ் அறுப்புக்கு எஜமானாய் இருந்தபடியால் தன்னுடைய அறுவடையாளர்களை ஒரு கைப்பிடி அளவு அவளுக்காக இடையிடையே சிந்தவிடும்படி கட்டளையிட்டான்.
And she would pick it up and with joy and she shucked out a great apron full of it that day.
அவளதை சந்தோஷத்தோடு பொறுக்கிக் கொண்டாள். அவளதை அன்னாளில் தட்டி அடித்து ஒரு பெரிய துணி நிறைய கொண்டு சென்றாள்.
And when Boaz, the Lord of the harvest, came out and looked upon Ruth and seen her faithfulness, he fell in love with her.
அறுப்புக்கு எஜமானாகிய போவாஸ் வெளியே வந்து ரூத்தை நோக்கி பார்த்தபோது அவளுடைய உண்மை நிலையை கண்டு அவன் அவளோடு காதல் கொண்டான்.
Watch Boaz represent Christ. Where was he at? Bethlehem. Where was Ruth come to? Bethlehem. Where was she cleaning at? In Bethlehem.
போவாஸ் கிறிஸ்துவுக்கு பாவனையாக இருப்பதை கவனியுங்கள். அவன் எங்கே இருந்தான்? பெத்லகேம். ரூத் எங்கே வந்தாள்? பெத்லகேமுக்கே. அவள் எங்கே பொறுக்கிக் கொண்டிருந்தாள்? Bethlehemin.
See all those spiritual significance to this here, me, the background to this great scene that's taking place. God knowing it in the beginning.
இங்கே இதற்கான அந்த எல்லா ஆவிக்குரிய முக்கியத்துவங்களையும் சம்பவித்துக் கொண்டிருந்த இந்த மகத்தான பின்னணியையும் பார்த்தீர்களா? தேவன் அதை ஆதியிலே அறிந்திருக்கிறாரே.
And she began to question to her mother-in-law what she must do. And finally, Ruth was married to Boaz.
அவள் தன்னுடைய மாமியிடம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்க துவங்கினாள். முடிவாக ரூத் போவாஸிற்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாள்.
A Gentile married to a prince again in Judah. And settled down and lived in Bethlehem.
ஒரு புறஜாதி மீண்டுமாக யூதேயாவில் ஒரு பிரபுவை மணந்து கொண்டு அங்கேயே குடியமைத்து பெத்லகேமில் வசித்தாள்.
Oh, thou little Bethlehem, aren't you the least among all the principal cities of Palestine? But it's pleased God whose knowing and going forth was from old, from the beginning, to have his son born there.
Amen.
He knows all things. He works it just to be right. And there Ruth married Boaz.
Oh, சிறிய பெத்லகேமே, நீ பாலஸ்தீனாவின் பட்டணங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் சிறியதல்லவோ? ஆயினும் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையவளாய் இருக்கிறபடியால் தேவனுக்கு தம்முடைய குமாரன் அங்கே பிறக்க வேண்டியது பிரீதியாயிருந்தது. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அவரது சரியாயிருக்கும்படிக்கு கிரியை செய்கிறார். அங்கே ரூத் போவாஸை மணந்து கொண்டாள்.
Ruth and Boaz was married. If we had time to go into the great story there, which is one of the greatest love scenes of all ages, when Ruth and Boaz were married.
Ruthum Boaz manandu kondu bodu andha magathana kadikkullaga sena namakku neram irukkumanal nalamai irukkum. Ruthum Boaz manandu kondathu ella kalangalilum ulla kaagal kaatchigalai kaattilum migavum magathana ondrai irukkirathu.
And you remember, let's just stop for a minute here. It's just too good to pass over.
உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நாம் இங்கே ஒரு நிமிடம் அப்படியே நிறுத்துவோமாக. ஏனெனில் அது கடந்து செல்ல முடியாதபடிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது.
Ruth was a Gentile. She had no inheritance with the Jew. Just like we Gentiles had no inheritance. So Naomi was actually the one to inherit.
ரூத் ஒரு புரஜாதியாயிருந்தாள். புரஜாதிகளாகிய நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லாதிருப்பது போலவே அவளுக்கு யூதனோடு சுதந்திரமே இல்லாதிருந்தது. ஆகையால் நகோமி அதை உண்மையாகவே சுதந்திரிக்க வேண்டிய ஒருவளாயிருந்தாள்.
So she had lost all of her first estate. All of her goods had been sold at public auction. Therefore, she was been excommunicated and had gone away.
எனவே அவள் முதலில் தனக்கிருந்த நிலசொத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டிருந்தாள். அவளுடைய பொருட்கள் யாவுமே பொது ஏலத்தில் விற்கப்பட்டிருந்தன. ஆகையால் அவளும் விலக்கி வைக்கப்பட்டு தூரமாய் போய்விட்டிருந்தாள்.
Now when she come back, there was only one person who could ever redeem her lost inheritance. That was a kinsman right next to her.
இப்பொழுது அவள் திரும்பி வந்தபோது அங்கே இழந்து போன அவளுடைய சுதந்திரத்தை மீட்கக்கூடிய ஒரு நபர் இருந்தான். அவர் அவளுக்கு நெருங்கின ஒரு இனத்தானாயிருந்தான்.
And Boaz knew this, so he had to work some way to get this Gentile girl for a wife. And what did he have to do?
போவாசும் இதை அறிந்திருந்தான். எனவே அவன் இந்த புரஜாதி பெண்ணை மனைவியாக்கிக் கொள்ள சில வழிகளை கையாள வேண்டியதாயிருந்தது. அவன் என்ன செய்ய வேண்டியதாயிருந்தது?
He had to buy all of the estate of Naomi in order to get in this estate, which Ruth was part of the estate of Naomi. And the only man it could buy it would have to be a person that was kinfolks. Near kinsman. That was the law of redemption.
அவன் இந்த நிலசொத்தை பெற நகோமியின் எல்லா நிலங்களையும் வாங்கிக் கொள்ள வேண்டியவனாயிருந்தான். ஏனெனில் ரூத் நகோமியின் சொத்திற்கு பாகமாயிருந்தாள். அதை வாங்கக்கூடிய மனிதன் அந்த சுற்றத்தாரர்களில் நெருங்கி நிறத்தானாயிருக்கக்கூடிய ஒரு நபராய் மாத்திரமே இருக்க வேண்டும். அதுவே மீட்பின் பிரமாணமாயிருந்தது.
And the only way that Christ could ever buy the estate of the backslidden Israel was to become a kinsman. The only way God could redeem the human race, God himself had to be made flesh.
பின்வாங்கி போன இஸ்ரவேலரின் நிலத்தை கிறிஸ்துவானவர் வாங்க முடிந்த ஒரே வழி ஒரு இனத்தானாக வேண்டியதாயிருந்தது. மானிட வர்க்கத்தை மீட்கக்கூடிய ஒரே வழி தேவன் தாமே மாம்சமாக வேண்டியதாயிற்று.
And Jesus was God made kinfolks to the human race.
Amen.
He was Emmanuel. He became kinfolks.
Yes. மானிட வர்க்கத்திற்கு தேவன் உண்டாக்கின இரத்த சம்பந்தமான உறவு முறையாயிருந்தார். அவர் இம்மானுவேலாயிருந்தார். அவர் இரத்த சம்பந்தமான உறவு முறையானார்.
He took upon him not the form of angels, but the form of a servant. Who washed the feet and limbed the foxes had holes and the birds of the air had nests, but he didn't even have a place to lay his head.
அவர் தனக்கு தூதர்களின் ரூபத்தை எடுத்துக்கொள்ளாமல் பாதங்களை கழுவுகிற ஒரு அடிமையின் ரூபத்தில் ஜீவித்தார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருந்தன. ஆனால் அவருக்கோ தம்முடைய தலையை சாய்க்க இடமில்லாதிருந்தது.
He cried, he laughed just like other man. And he was God, not a prophet. He was God.
அவர் மற்ற மனுஷர்களைப் போலவே புசித்தார், குடித்தார், அவர் அழுதார், அவர் சிரித்தார். ஆனால் அவர் தேவனாயிருந்தாரே என்று ஒரு தீர்க்கதரிசியாயிருக்கவில்லை. அவர் தேவனாயிருந்தார்.
Because he had to be kinfolks in order to redeem the lost human race. So Boaz, in this great type at Bethlehem, look where this kinsman was born to the human race. Had to be.
ஏனென்றால் அவர் இழந்து போன மானிட வர்க்கத்தை மீட்கும்படியான இரத்த சம்பந்தமான உறவு முறையானாக வேண்டியதாக இருந்தது. ஆகையால் இந்த மகத்தான மாதிரியில் போவாஸ் பெத்லகேமில் இருந்தான். மானிட வர்க்கத்திற்கு இனத்தானாக வேண்டியவர் எங்கே பிறந்தார் என்பதை பாருங்கள்.
And then when this great Boaz redeemed, he had to make a public showing that he had redeemed all of her lost estate.
அதன் பின்னிருந்த மகத்தான போவாஸ் மீட்டபோது அவள் இழந்து போன அவளுடைய எல்லா நிலங்களையும் மீட்டு விட்டார் என்று அவன் வெளிப்படையாக காட்ட வேண்டியவனாயிருந்தான்.
So he went to the gate of Bethlehem, that little city again, and he called the elders of the city, and he let them know that that day he had bought everything that had, Naomi had lost, everything that she lost, he bought it back.
எனவே அவன் பெத்லகேமின் வாசலண்டை அந்த சிறு பட்டணத்திற்கு மீண்டும் சென்று பட்டணத்தின் மூப்பர்களை அழைத்து நகோமி இழந்துவிட்டிருந்த ஒவ்வொன்றையும் அவன் அந்நாளில் வாங்கிவிட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தான். அவள் இழந்த ஒவ்வொன்றையும் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான்.
And he kicked off his shoe and threw it up before the people as an ensign. And if there's anyone has any reason to say something, say it now. For this is a memorial that I've redeemed everything that she had lost.
எனவே அவன் தன்னுடைய பாதரட்சைகளை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளமாக கடத்தி போட்டான். எவரேனும் ஏதாவது காரியத்தை கூற வேண்டியதாக இருந்தால் அதை இப்பொழுது கூறுங்கள். ஏனென்றால் அவள் இழந்த ஒவ்வொன்றையும் நான் மீட்டிருக்கிறேன் என்பதற்கு இது ஒரு ஞாபக சின்னமாய் உள்ளது.
Oh, blessed be the name of the Lord.
ஓஹோ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக.
And when our kinsman came, Jesus of Nazareth, born in Bethlehem, he stood on top of the Golgotha and lifted him up between the heavens and earth as a memorial that he had redeemed everything that the human race had lost in the fall.
நம்முடைய இனத்தான் நசரேயனாகிய இயேசு வந்தபோது பெத்லகேமில் பிறந்தார். அவர் கொல்கதாவின் உச்சியில் நின்று மானுட வர்க்கம் வீழ்ச்சியில் இழந்து விட்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மீட்டு விட்டிருந்தார் என்பதற்கு ஒரு ஞாபக சின்னமாக அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவே உயர்த்தப்பட்டார்.
How can man despise divine healing and the powers of the resurrection of the Lord Jesus when a public sign was made at Calvary that I've redeemed the whole human race and everything that they ever lost?
அதாவது நான் முழு மானுட வர்க்கத்தையும் அவர்கள் இழந்து போயிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் மீட்டிருக்கிறேன் என்ற ஒரு அடையாளம் வெளிப்படையாக கல்வாரியிலே உண்டு பண்ணப்பட்டிருக்கும் போது மனிதர்கள் எப்படி தெய்வீக சுகமளித்தலையும் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைகளையும் இகழ முடியும்?
Redeemed our soul, redeemed our body, redeemed everything that we lost in the fall.
நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டது, நம்முடைய சரீரம் மீட்கப்பட்டது, நாம் வீழ்ச்சியில் இழந்து விட்டிருந்த ஒவ்வொரு காரியமும் மீட்கப்பட்டு விட்டது.
Our kinsman redeemer came and was made flesh and dwelt among us and offered up the ensign and said, it's finished.
நம்முடைய இரத்தார் மீட்பர் வந்து மாம்சமாகி நமக்கு மத்தியிலே வாசம் பண்ணி அடையாள சின்னத்தை தெரியப்படுத்தி முடிந்து விட்டது என்று கூறினார்.
What's finished? Everything is finished. Amen. We're just walking right into our inheritance. As the days go on, we're walking closer and closer.
எது முடிந்து விட்டது? ஒவ்வொரு காரியமும் முடிந்து விட்டது. நாம் நம்முடைய சுதந்திரத்துக்குள்ளாக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல நாம் இன்னும் நெருக்கமாக நடந்து கொண்டிருக்கிறோம்.
Boaz and Naomi, after being married for some time, they brought forth a son, which added more to the lineage, and that was Obed. And he also brought forth his son, which was Jesse. And Jesse had 8 boys.
Boaz-um Naomi-um திருமணத்திற்கு பிறகு கொஞ்ச காலத்தில் அவர்கள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தனர். அது வம்ச வரலாற்றில் சேர்க்கப்பட்டது. அது ஓபேத்தாகும். அவனும் கூட ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். அது ஈசாயாகும். ஈசாய் 8 பையன்களை உடையவனாயிருந்தான்.
And it was the great prophet Samuel who came with the cruse of the oil. The great prophet who went to Jesse and said, God has chosen one of your boys.
Amen.
So, rule and serve my people.
மகத்தான தீர்க்கதரிசி சாமுவேல் எண்ணெய் கலசத்தோடு வந்து அந்த மகத்தான தீர்க்கதரிசியானவன் ஈசாயிடம் சென்று, என் ஜனங்களை ஆளுகை செய்யவும் சேவிக்கவும் உன்னுடைய குமாரர்களில் ஒருவனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றான்.
And it was out in the back side of the field in a little shepherd yard where a little ruddy scrawny looking boy was brought, David, the youngest.
வயல்வெளியின் பின்பக்கத்தில் இருந்த ஒரு சிறு மேய்ப்பனுடைய முற்றத்தில் அங்கே ஒரு சிறிய சிவந்த மெல்லிய தோற்றத்தில் காணப்படுகின்ற எல்லோருக்கும் இளையவனான தாவீது என்னும் ஒரு பையன் கொண்டு வரப்பட்டான்.
And Samuel poured the anointing oil on him in the presence of all of his brothers and them who stood about and proved that
சாமுவேல் அவனை அவனுடைய எல்லா சகோதரர்களின் முன்னிலையிலும் நிறுத்தி அவன் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றி தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகித்திருந்தார் என்று நிரூபித்தான்.
Where was that at? Bethlehem. Glory to God in the highest, no wonder. Bethlehem. Where he was anointed king.
அது எங்கே நடந்தது? பெத்லகேம். உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை. அவன் பெத்லகேமில் அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாக இருந்தார் என்பதில் வியப்பொன்றும் இல்லை.
And it was in Bethlehem where David was born. And his greater son Jesus was also had to be born in Bethlehem because there's such a close knit between the two, his father and son.
தாவீது பிறந்திருந்தது பெத்லகேமாய் இருந்தது. எனவே அவருடைய மகத்தான குமாரன் இயேசுவும் கூட பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாய் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இருவருக்கும் இடையே தன்னுடைய தந்தை குமாரன் என்ற ஒரு நெருங்கிய பிணைப்பு உள்ளது.
Not only was this great son only the son, he was the root and the offspring of David. He was even before David and be after David. He was for everlasting from everlasting on.
இந்த மகத்தான குமாரன் குமாரனாய் மாத்திரமல்லாமல் அவர் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருந்தார். அவர் தாவீதிற்கு முன்பே இருந்தார். அவர் தாவீதிற்கு பின்னரும் இருப்பார். அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் இருப்பார்.
But according to the flesh and all the things to be fulfilled, he was the son of David. He was to be born years later in this same Bethlehem, this little forsaken city.
ஆனால் மாம்சத்தின்படியோ எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் தாவீதின் குமாரனாயிருந்தார். அவர் அநேக வருடங்கள் கடித்து இந்த பெத்லகேமில் இந்த மறக்கப்பட்ட சிறு பட்டணத்தில் பிறக்க வேண்டியவராயிருந்தார்.
For all the time in there, do you notice there's working a great mighty mystery that no one seemed to understand?
ஆனால் அங்கே எல்லா நேரங்களிலும் நீங்கள் கவனிக்கிறீர்களா? அங்கே ஒரு மகத்தான எவருமே புரிந்து கொள்ள முடியாது போன்று தென்படுகிற வல்லமையான ரகசியம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
That's the same thing it is in God's Bethlehem today. There's working a mystery sign that no one seems to understand it.
இன்றைக்கு தேவனுடைய பெத்லகேமிலும் அதே காரியம்தான் உள்ளது. அங்கே எவருமே புரிந்து கொள்ளாதபடிக்கு தென்படுகிற ஒரு ரகசிய அடையாளம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
It's something that goes over the top of the heads of the people. They don't seem to get it. No matter what's done or what's said.
அது ஜனங்களின் சிந்திக்கட்டாமல் கடந்து செல்கிற ஒரு காரியமாய் உள்ளது. அவர்களுக்கு அது புரிந்து கொள்ளும்படியாக தென்படுகிறதில்லை. என்ன செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது என்ன கூறப்பட்டிருந்தாலும் கவலைப்படுகிறதில்லை.
And the mysterious part of the things that's done, the people look, say, oh, well, I guess it's all right, and go on, but they don't understand it. They can't catch it, they can't grasp it.
ஜனங்கள் செய்யப்பட்டிருக்கிற ரகசியமான காரியங்களின் பாகத்தை நோக்கி பார்த்து, ஓ நல்லது, அது முழுவதும் சரியா இருக்கிறது என்று நான் யூகிக்கிறேன் என்று கூறி தொடர்ந்து செல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியாது.
That's what God was doing in Bethlehem and Judea. He's working all these little things moving up to come to one great head.
அதைத்தான் தேவன் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு மகத்தான தலையண்டை வரும்படிக்கே இந்த எல்லா சிறு காரியங்களையும் முன்னோக்கி செயல்பட செய்து கொண்டிருக்கிறார்.
David, oh, when he was anointed king as a little boy, he was ruddy to look up at, but he must have been something in him that looked real to God.
தாவீது, ஓ, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஒரு சிறு பையனாக அவன் சிவந்த மேனி உடையவனாக காணப்பட்டான். ஆனால் உண்மையாகவே தேவரை நோக்கி பார்க்கும்படிக்கு அவனுக்குள் ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்க வேண்டும்.
They're a little bitty, the smallest of the family. The rest of the boys, great big fine men, would look good in their robes and a crown on their head.
மிகச்சிறிய குடும்பத்தில் இருந்த ஒரு சிறு பொடியன், மற்ற பையன்களோ மகத்தான அருமையான பெரிய புருஷர்களாயும் தங்களுடைய ஆடைகளுக்கு பொருத்தமாகவும் தங்களுடைய தலைக்கு ஒரு கிரீடம் பொருத்தமாக இருப்பது போன்றும் காணப்பட்டனர்.
But God showed what he looks at. Not the outward appearance, but the inside of a man. He looked at his heart.
ஆனால் தேவனோ எதை பார்க்கிறார் என்பதை காண்பித்தார். வெளிப்புற தோற்றத்தை அல்ல, ஒரு மனிதனின் உட்புறத்தையே நோக்கி பார்க்கிறார். அவர் அவனுடைய இருதயத்தையே நோக்கி பார்க்கிறார்.
He knew what was in David's heart. No matter how the crown looked on him, he knew he was finding him a man that was a man after his own heart, which David would be a man after his own heart.
அவர் தாவீதுனுடைய இருதயத்திற்குள் என்ன இருந்தது என்பதை அறிந்திருந்தார். அவருக்கு கிரீடம் எப்படி காணப்பட்டது என்று கவலைப்படவில்லை. அவர் தன்னுடைய சொந்த இருதயத்துக்கேற்ற ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தாவீது அவருடைய சொந்த இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாயிருந்தான்.
That's why he poured the anointing oil, or had it poured upon David, which the name David means beloved.
அந்த காரணத்தினால்தான் அவர் அபிஷேக தைலத்தை ஊற்றி இல்லை, அதை தாவீதின் மேல் ஊற்றினான். தாவீது என்பதற்கு அன்புக்குரியவன் என்று பொருளாகிறது.
And it was well represented in Jesus, the beloved one. Years later, the son of David, who was to come to fulfill all things that had been promised.
அது அநேக வருடங்களுக்கு பின்னர் வந்த அன்புக்குரிய ஒருவரான இயேசுவுக்கு மாதிரியாய் அமைந்திருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும்படிக்கே தாவீதின் குமாரன் வந்தார்.
This little city of Bethlehem is where this taking place. It was on them same little Judean hills where David had herded his sheep. Many years later that the angels sang their first Noel on the hills of Judea overlooking Bethlehem.
இந்த சிறு பெத்லகேம் பட்டணத்திலே இது சம்பவித்திருந்தது. தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அதே சிறிய யூதேயா மலையிலே அநேக வருடங்கள் கழித்து தூதர்கள் தங்களுடைய முதல் கிறிஸ்துமஸ் கீதத்தை பெத்லகேமை எதிர்நோக்கி இருந்த அதே யூதேயா மலையின் மீதே பாடினார்கள்.
The first Noel. Unto thee is born in the city of David Christ the Lord.
அந்த முதல் கிறிஸ்துமஸ் கீதமானது உங்களுக்கு தாவீதின் பட்டணத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றிருந்தது.
Angels first made their appearance to sing. It wasn't at Jerusalem, the big church. Neither was it at Gilgal. Neither was it at Shiloh, where they had the religious denominational worship all the time. But it was in little Bethlehem, where the Spirit of God had been moving in a mysterious way, bringing forth something. It was there.
தூதர்கள் பாடும்படி முதலில் தோன்றினது எருசலேமில் அல்ல, பெரிய சபையில் அல்ல, அல்லது கில்காலில் அல்ல, அல்லது அது சீலோவில் அல்ல. ஆயிரம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் பக்தியான ஸ்தாபன ஆராதனையை உடையவர்களாகவே இருந்து வந்தனர். ஆனால் அதுவோ சிறு பெத்லகேமில் நடந்தது. அங்கேதான் தேவனுடைய ஆவியானவர் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த ஒரு ரகசியமான முறையில் அசைபாடி கொண்டிருந்தார். அது அங்கே இருந்தது.
It was there, it was in that same little city with a king born that a mother virgin brought for their firstborn son.
அங்கேதான் கிறிஸ்துவானவர் வரவேண்டியதாக இருந்தது. அது அங்கேயே நடந்தது. கன்னியான ஒரு தாய் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பிறப்பித்ததும் ஒரு ராஜா பிறந்ததும் சரியாக அதே சிறு பட்டணமாகவே இருந்தது.
Housed in its little fortress, the King of Kings and the Lord of Lords.
அது புகலிடமாக்கப்பட்ட அதனுடைய சிறு கோட்டையில் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருடைய வீட்டை கொண்டிருந்தது.
Where not only did Samuel come to pour out the anointing oil, but God poured out upon him and upon the world. Christ the Lord.
அங்கே சாமுவேல் மாத்திரம் அபிஷேக தைலத்தை ஊற்றவில்லை, ஆனால் தேவன் அவர் மேலும் உலகத்தின் மேலும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேலும் ஊற்றினார்.
The angels heralded his coming and sang to the shepherds on the hillside who followed David the king years before. See the mystery of God, how great it is.
தூதர்கள் அவருடைய வருகையை அறிவித்து அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் தாவீது இருந்த அதே மலையின் மீது இருந்த மேய்ப்பர்களுக்கு பாடலை பாடினர். தேவனுடைய ரகசியத்தையும் அது எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கிறது என்பதையும் பார்த்தீர்களா?
He was born in this great wheat belt, which one wheat comes forth the basic principles of life. And he was the bread of life.
ஜீவிப்பதற்கு முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த கோதுமை விளைகின்ற மகத்தான கோதுமை பயிர் விளைகின்ற இடத்தில் அவர் பிறந்தார். அவர் ஜீவப்பமாயிருந்தார்.
He that eats my flesh and drinks my blood has eternal life and shall never die or come into condemnation, but pass from death unto life.
நானே ஜீவப்பம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஒருபோதும் மரிப்பதில்லை. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான்.
Bethlehem, the name Bethel, B-E-T-H, Beth. Beth in the Hebrew word means house. E-L stands for Elohim. It's abbreviation. Elohim means God.
Bethlehem. Beth-El. Enum peyar. Beth-et. Beth. Beth endra Hebrew vaarthai veedu endru porulpadugirathu. El. El enbadu Elohim enbadaga kaanapadugirathu. Adinudaiya surukkeduthaagum. Elohim enbadu Devan endru porulpadugirathu.
B-E-T-H, Beth, E-L. E-L is Elohim, which is God, the house of God,
Amen.
Where the bread of life is laid.
Be-it, Beth, E-L. E-L என்பது Elohim என்பதாகும். அது தேவனாகும். தேவனுடைய வீடு. அங்கேதான் ஜீவ அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது.
E-L-H-E-M. Finish it out, bring back your L again with your E, means a loaf of bread in the Hebrew. Elam.
E-L. K-M. அது அதனோடு முடிவடைகிறது. உங்களுடைய L-K-M என்ற எபிரேய வார்த்தையானது ஒரு துண்டு அப்பம் என்றே பொருள்படுகிறது.
E-L is God Elohim. B-E-T-H is bread. B-E-T-H is B-E-T-H is house. E-L is Elohim, abbreviation. Then E-L-E-M is bread.
E-L என்பது தேவன் எலோகிமாகும். பெத் என்பது அப்பமாகும். இல்லை, பெத் என்பது பெத் என்பது வீடாகும். E-L என்பது எலோகிம் என்பதின் சுருக்கெடுத்தாகும். அப்படியானால் L-K-M என்பது அப்பமாகும்.
What was he? The house of the bread of God.
Amen.
The house of God's bread.
அவர் என்னவாக இருந்தார்? தேவனுடைய அப்பத்தின் வீடு. தேவனுடைய அப்பத்தின் வீடு.
House, Beth, Elohim, God, Elohim, bread. The house of God's bread means Bethlehem.
வீடு, Beth, Elohim, தேவன், La, Ke, Im, அப்பம். தேவனுடைய அப்பத்தின் வீடு என்பதே பெத்லகேம் என்பதற்கு பொருளாகிறது.
Where could he be born anywhere else but that?
அவர் அந்த இடத்தில் பிறக்காமல் வேற எந்த இடத்திலாவது பிறக்க முடியுமா?
But was he to everybody but that prophet? He said, out of Bethlehem shall come him.
ஆனால் அது அந்த தீர்க்கதரிசியை தவிர மற்ற எல்லோருக்கும் அறிக்கப்பட்டிருந்தது. எனவே அவர் பெத்லகேமில் இருந்தே அவர் வருவார் என்றார்.
There's looking in Jerusalem, there's looking in all the big Shilohs, there's looking everywhere, but he come from Bethlehem. Because it was a house of God's bread of life.
Amen.
He's God's bread basket to the world.
அவர்களோ எருசலேமிலே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பெரிய சிலோவிலே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லா இடங்களிலும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவரோ பெத்லகேமில் இருந்தே வந்தார். ஏனென்றால் அது தேவனுடைய ஜீவ அப்பத்தின் வீடாயிருந்தது. அவர் உலகத்திற்கு தேவனுடைய அப்பத்தின் கூடையாயிருந்தார்.
There he was born in Bethlehem. He could be born nowhere else.
அதனால்தான் அவர் அங்கே பெத்லகேமிலே பிறந்தார். எனவே அவர் வேறெங்கும் பிறந்திருக்க முடியாது.
There could be many great things as I was studying this week of the different spiritual aspects to that, why he must be born in Bethlehem.
நான் இந்த வாரம் அவர் ஏன் பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்தது என்பதற்காக பல வித்தியாசமான ஆவிக்குரிய நோக்கங்களில் ஆய்ந்து படித்துக் கொண்டிருந்த போது அதற்கு இன்னும் அநேக மகத்தான காரியங்கள் இருக்கக்கூடியதாயிருந்தது.
When I hit these new places, the Holy Spirit just caught me away and I said, oh God, that's sufficient.
Amen.
I see it now. He could not be born nowhere else but Bethlehem. It was a place of the bread of the nation. It was the bread of all the house of Israel come from there.
நான் இந்த ஒரு சில இடங்களை கண்டபோது பரிசுத்த ஆவியானவர் என்னை அப்படியே பற்றி புரிந்து கொள்ள செய்தார். அப்பொழுது நான், ஓ தேவனே, அதுவே போதுமானதாக இருக்கிறது. நான் அதை இப்பொழுதே புரிந்து கொள்கிறேன் என்றேன். அவர் பெத்லகேமை தவிர வேறெங்கும் பிறந்திருக்க முடியாது. அது தேசத்தின் அப்பஸ்தலமாக இருந்தது. இஸ்ரவேல் விட்டார் யாவருக்கும் அங்கிருந்தே அப்பம் வருகிறதா இருந்தது.
He was the bread of life that come down from heaven, the spiritual manna. Has to come from Bethlehem. The bread line. The place where bread lays. Bethlehem. The baking of the bread.
அவர் பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமாய் ஆவிக்குரிய மன்னாவாய் இருந்தபடியால் அப்ப வரிசையில் பார்க்கும்போது அங்கேதான் அப்பம் இருக்கிறது. எனவே பெத்லகேமில் இருந்து வரவேண்டியவராயிருந்தார். பெத்லகேமில் அப்பம் சுடப்பட்டது.
Now, Jesus being the bread of life, the man may eat thereof, he said, and never die.
இப்பொழுது இயேசுவானவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறபடியால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை என்றார்.
Another great event that I wouldn't forget to call. That was when David was in his worst of time. When he was a fugitive, he'd already been anointed. He knew what he was to be. He was to be king. God said so.
மற்றொரு மகத்தான சம்பவத்தை என்னால் கூறாமல் மறக்க இயலாது. அதாவது தாவீது தன்னுடைய இக்கட்டான நேரத்தில் இருந்தான். அதாவது அவன் தப்பி ஓடிப்போனாயிருந்தான். ஆனால் அவன் ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அவன் என்னவாய் இருக்க வேண்டியவனாய் இருந்தான் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அவன் ராஜாவாய் இருக்க வேண்டியவனாய் இருந்தான். தேவன் அவனுமாய் கூறியிருந்தார்.
Yet he was hated. He was standing in between two great deep fires. Here was the Philistines on one side after him. Here was Saul on the other side, and he was a man without a nation.
அதே சமயத்தில் அவன் வெறுக்கப்பட்டான். எனவே அவன் இரண்டு பெரிய கடும் சிக்கலான சூழ்நிலைகளுக்கிடையே நின்று கொண்டிருந்தான். இதோ பெலிஸ்தர்கள் ஒரு பக்கம் அவரை பின்தொடர்ந்தனர். மற்றொரு பக்கம் இதோ சவுலும் இருந்தான். அவன் ஒரு தேசாந்திரியான மனிதனாக இருந்தான்.
Just as a church stands today, the true living church of God without a denomination or anything else.
இன்றைக்கு சபையானது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான சபை ஒரு ஸ்தாபனமும் இன்றி இல்லை, எந்த காரியமும் இன்றியே நிற்கிறது.
She stands alone, but yet she's had the anointing poured on her. She knows what she is.
அவள் தனியாக இருக்கிறாள். ஆனால் அதே சமயத்தில் அவள் தன்மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை உடையவளாயிருக்கிறாள். அவள் என்னவாய் இருக்கிறாள் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள்.
How in the world can it ever come to pass? The devil on both sides driving at David. He'd taken refuge in strongholds in the wilderness and in caves. Trying to hide out. With a little band of faithful warriors, just a few believing like him. But those men believed God that that would be the king.
எப்படித்தான் பிசாசு இரு பக்கங்களிலும் தாவீதை துரத்தின போதிலும் இந்த உலகத்தில் அவனுக்கு ஏதாவது சம்பவிக்க முடிந்ததா? அவன் தன்னை போன்று விசுவாசிக்கின்ற ஒரு சிறு கூட்ட விசுவாசமுள்ள போர் வீரர்களோடு மறைவிடத்தை கண்டறிய முயற்சித்து குகைகளிலும் வனாந்திரங்களிலும் அரணான இடங்களிலும் அடைக்கலமான இடத்தை தெரிந்து கொண்டான். ஆனால் அந்த மனிதர்களோ தேவனையும் அவன் ராஜாவாய் இருப்பான் என்பதையும் விசுவாசித்தனர்.
So is the believers today who's hid out from place to place. But yet they know who's coming to be king. I don't care who's going to be president. We know he's coming.
ஆகையால் இன்றைக்கு விசுவாசிகளும் அவ்வாறே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று பாதுகாவலாக மறைந்துள்ளனர். ஆனால் அதே நேரத்தில் ராஜாவாய் இருக்கும்படி வரப்போகிறவரை அவர்கள் அறிந்துள்ளனர். ஜனாதிபதியாக இருக்க போகிறது யார் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. அவர் வரப்போகிறார் என்பதை நாம் அறிவோம்.
It looks farther away than it ever did when science is trying to overrule and say they can build a man, they can do this, and they can take a rabbit and take the pollen and make another rabbit and so forth, trying to disprove God's word. Yet there is a people who believe God who stands just as pat as they ever did.
அது அதிக நாட்கள் கடித்தே சம்பவிக்க போகிறது போன்று காணப்படுகிறது. ஏனென்றால் விஞ்ஞானமானது அடக்கியாள முயற்சித்துக் கொண்டு அவர்களால் ஒரு மனிதனை உருவாக்க முடியும், அவர்களால் இதை செய்ய முடியும், அவர்களால் ஒரு முயலை எடுத்து அந்த முயலிலிருந்து ஒரு கருவுரை செய்யும் உயிரினவை எடுத்து மற்றொரு முயலை உருவாக்க முடியும் என்று கூறி தேவனுடைய வார்த்தையை தவறென்று நிரூபிக்க முயற்சிக்கிறது. ஆயினும் அதே சமயத்தில் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்கள் எப்போதும் செய்தது போலவே இப்போதும் அவ்வளவு ஆதரவாக அப்படியே நிற்கிறார்கள்.
No matter what comes or goes, they still believe God. God's right. They hold to God's unchanging hands.
என்ன வந்தாலும் அல்லது என்ன போனாலும் கவலைப்படாமல் அவர்கள் இன்னமும் தேவனையே விசுவாசிக்கிறார்கள். தேவன் சரியாக இருக்கிறார். அவர்கள் தேவனுடைய மாறாத கரங்களை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
In the midst of battle, in the midst of tears, in the midst of sickness and death and everything, they still hold to God's unchanging.
Amen.
They know that He's coming King.
யுத்தத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் சுகவீனம் மற்றும் மரணம் என்னும் ஒவ்வொரு காரியத்திற்கு மத்தியிலும் அவர்கள் இன்னமும் அப்படியே தேவனுடைய மாறாத கரத்தையே பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ராஜாவாக வரப்போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
People today laugh and make fun of him and call him holy rollers, call him everything they want to, but them warriors of God stands faithful at the post of duty. Might call him a healing group, you might call him a bunch of fanatics or whatever you wish to, they hang to that king. They know he's coming in power.
ஜனங்களோ இன்றைக்கு அவர்களை குறித்து நகைத்து பரிகசித்து அவர்களை பரிசுத்த உருளைகள் என்று அழைத்து இன்னும் அவர்கள் அழைக்க விரும்புகிற காரியத்தினாலும் அவர்களை அழைக்கிறார்கள். ஆனால் அந்த தேவனுடைய வீரர்களோ கடமையின் பாதையில் உண்மையுள்ளவர்களாகவே நிற்கின்றனர். அவர்களை ஒரு சுகமளிக்கும் குழுவினர் என்று அழைக்கலாம். நீங்கள் அவர்களை ஒரு கூட்ட மூட மதாபிமாரிகள் என்று அழைக்கலாம். அல்லது நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் அழைக்கக்கூடும். ஆனால் அவர்களோ அந்த ராஜாவையே பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வல்லமையோடு வரப்போகிறார் என்பதை அவர்கள் அறிவார்கள்.
Though they take his name in vain, scoff and make fun, and call the people who believe him outcast, bunch of backwash. That doesn't bother them a bit. They stay true at the post of duty.
அவர்கள் அவருடைய நாமத்தை வெளியிலே வழங்கும்படி எடுத்துக்கொண்டு பரிகசித்து எள்ளி நகைத்து அவரை விசுவாசிக்கும் ஜனங்களை இழிவானவர்கள் பின்னோக்கி அடித்து செல்லும் அலையை போன்ற கூட்டத்தார் நினைத்தாலும் அது அவர்களை ஒரு அணு அளவும் பாதிப்பதில்லை. அவர்களோ கடமையின் பாதையில் உண்மையாய் தரித்திருக்கிறார்கள்.
Those warriors that was with David stayed right by his side. If a Philistine come up, he had to fight. Whoever it was, they were picked on every side.
தாவீதோடு இருந்த அந்த வீரர்கள் அவன் அருகில் உண்மையாய் தரித்திருந்தனர். ஒரு பெலிஸ்தீன் வருவானையானால் அவன் சண்டையிட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் யாராயிருந்தாலும் ஒவ்வொரு பக்கத்திலும் முறியடிக்கப்பட்டனர்.
Poor David in his mind, all confused, he thought, how can it be, Lord? You know, leaders sometimes go through things that the congregation don't know what they're going through.
பரிதாபமான தாவீது தன்னுடைய சிந்தையில் முற்றிலும் குழப்பமடைந்து அவன் கத்தாவே இது எப்படி இருக்க முடியும் என்று எண்ணினான். தலைவர்கள் சில நேரங்களில் சில காரியங்களினூடாக சிந்திக்கையில் சபையோர் அவர்கள் எதனை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
When you think of promises God's made, then why don't it come to pass?
தேவன் உண்டு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் நினைக்கும் போது அப்படியானால் அது ஏன் நிறைவேறவில்லை என்று நினைக்கிறீர்கள்?
They don't tell their congregation, they don't tell the people they associate with, but there's many frustrations in the heart of a real leader.
ஆனால் அவர்கள் அதை அவர்களுடைய சபையாருக்கு சொல்லுகிறதில்லை. அவர்கள் அதை தங்களோடு கூட்டாளிகளாயுள்ள ஜனங்களிடத்திலும் சொல்லுகிறதில்லை. ஆனால் ஒரு உண்மையான தலைவனின் இருதயத்தில் அநேக கலக்கங்கள் உண்டு.
David sitting there, his throat burning him is in the middle of summer. The Philistines was taking advantage of that split between David and Saul.
David அங்கே அமர்ந்து கொண்டிருக்கையில் அவனுடைய தொண்டை வறண்டு கொண்டிருந்தது. அது கோடை காலத்தின் மையப்பகுதியாக இருந்தது. தாவீதிற்கும் சவுலுக்கும் இடையே இருந்த அந்த பிளவை பெலிஸ்தியர்கள் சாதகமாக எடுத்துக் கொண்டிருந்தனர்.
And Saul looking for David everywhere, the Philistines also. And then the Philistines looking for the Israelites. Talk about a time of confusion. Just about like it is now.
சவுல் தாவீதையே எங்கும் தேடிக் கொண்டிருந்தான். பெலிஸ்தியர்களும் கூட. பெலிஸ்தியர்கள் அப்பொழுது இஸ்ரவேலரை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். ஒரு குழப்பமான நேரத்தை குறித்து பேசுகிறோமா? அது ஏறக்குறைய இப்பொழுதும் அவ்வாறே உள்ளது.
David taking refuge in this little place, in this little shelter, everywhere he could get to, the little strongholds that he could hold into.
David, இந்த சிறு இடத்தில் அடைக்கலம் கொண்டிருந்தான். இந்த சிறு புகலிடத்தில் இருந்தான். எங்கெல்லாம் அவனால் தஞ்சம் புகழ் முடிந்ததோ அங்கெல்லாம் தஞ்சம் கொண்டான்.
Then he got up on the mountain on that hot middle of the summer when the heat was tremendous, his throat parching, and flusterations and fears in his heart, and wondering, oh God, how could it be you poured that oil upon me, not because I chose myself, but you chose me.
அதன் பின்னர் அவன் மலையின் மீது சென்றபோது அந்த உஷ்ணமான கோடை காலத்தின் மத்தியில் உஷ்ணம் மிகவும் அதிகமாக இருந்தபடியினால் அவனுடைய தொண்டை ஒருபுறம் மறந்து கொண்டிருக்க மறுபுறம் குழப்பங்களும் பயங்களும் அவனுடைய இதயத்தில் இருக்க விசனத்தில் ஆழ்ந்திருந்தான். எனவே அவன், ஓ தேவரே, இது எப்படி சம்பவிக்க முடியும்? நீர் என் மீது என்னை வார்த்தீரே, நானாகவே தெரிந்து கொள்ளவில்லையே, நீரே என்னை தெரிந்து கொண்டீர்.
Why did you call me from herding the sheep out there and told me you give me this to serve your people? And here you've got me between the fires everywhere. That was going through his heart.
நீர் ஏன் என்னை தூரமாய் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து அழைத்து உன்னுடைய ஜனங்களை சேவிக்கும்படிக்கு நான் உனக்கு இதை கொடுக்கிறேன் என்று இடத்தில் கூறி என்னை இங்கும் அங்கும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கிடையே பிடித்து வைக்கிறீர் என்று கேட்டான். அந்த எண்ணமே அவனுடைய இதயத்தினூடாக எழும்பிக் கொண்டிருந்தது.
அவன்
குன்றின் மீது அமர்ந்து கீழ்நோக்கி பார்த்தான். பெத்லகேமில் இருந்த தன்னுடைய சிறிய வீட்டிற்கு பெலிஸ்தரின் தானயம் வந்து முற்றுகையிட்டு இருந்தது.
Then his little city was under government control of the enemy. Not only that, but his own father's house, Jesse's house, was under bondage to the Philistines.
அப்பொழுது அவனுடைய சிறிய பட்டணமும் சத்ருவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அது மட்டுமின்றி தன்னுடைய சொந்த தகப்பனாருடைய வீடும் ஈசாயினுடைய வீடும் பெலிஸ்தரண்டை அடிமைத்தனத்தின் கீழே இருந்தது.
There was his own nation, his own church against him. Here was the enemy he was fighting. Here's the church people he was fighting. Not because he wanted to, but because he was forced to do it.
அவனுடைய சொந்த தேசம், அவனுடைய சொந்த சபை அவருக்கு விரோதமாக இருந்தது. இதோ சத்ருவினிடத்தில் அவன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். இதோ சபை ஜனங்களிடத்தில் அவன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். அவன் அதை செய்ய வேண்டும் என்று விரும்பின காரணத்தினால் அல்ல, ஆனால் அவன் அதை செய்யும்படி பலவந்தம் பண்ணப்பட்ட காரணத்தினாலே அதை செய்தான்.
Many times we're forced to do things and say things that we don't want to say. A real spiritual leader. But he's forced to do it.
அநேக சமயங்களில் நாம் சில காரியங்களை செய்யும்படி நாம் கூற விரும்பாத காரியங்களை கூறும்படிக்கு பலவந்தம் பண்ணப்படுகிறோம். ஒரு உண்மையான ஆவிக்குரிய தலைவன், ஆனால் அவன் அதை செய்யும்படி பலவந்தம் பண்ணப்படுகிறான்.
He has to take his side and show his colors. I'll take the way with the Lord's despised few, said the songwriter.
அப்பொழுது அவன் தன்னுடைய உயபலத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய சாயலை காண்பிக்க வேண்டியவனாயிருக்கிறான். பாடல் எழுத்தாளனும் நான் கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியை தெரிந்து கொள்வேன் என்று கூறினான்.
So there he was on a hot day, no doubt walking back and forth and looking down through that long valley of about 25 miles down there and back.
ஆகையால் அந்த உஷ்ணமான நாளிலே அவன் முன்னும் பின்னும் நடந்து கொண்டே சுமார் 25 மைல் தூரத்தில் அங்கே இருந்த அந்த நீண்ட பள்ளத்தாக்கினோடு நோக்கி பார்த்தான் என்பதில் சந்தேகமே இல்லை.
There was his own father's house and in bondage to the Philistines. There was Saul just across yonder.
அங்கே இருந்த தன்னுடைய சொந்த தகப்பனாருடைய வீடும் பெலிஸ்தரண்டையிலே அடிமைத்தனத்தில் இருந்தது. அங்கே சவுல் அதற்கு அப்பால் இருந்தான்.
And here come this one sitting right between, see, to take sides, seeing the great time that Israel was all broke up, the church broke up in different denominations, as to say. Here was David standing back here not knowing what to do, and yet knowing on him rested the anointing.
இதோ இந்த ஒருவன் வருகிறான். இதற்கிடையே அமர்ந்து கொண்டு இரண்டு பக்கங்களையுமே காண வேண்டியதாக இருந்தது. இந்த பெரிதான நேரத்தில் இஸ்ரவேலர் யாவரும் சிதறண்டு போயினர் என்பதை காணும்போது சபையும் பல்வேறு ஸ்தாபனங்களுக்குள்ளாக சிதறண்டு போயிற்று என்றே கூற வேண்டியதாக இருக்கிறது. இதோ இங்கே தாவீது பின்னால் நின்று கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாதிருந்தாலும் அதே சபையத்தில் தன் மீது அபிஷேகம் தங்கியிருப்பதை அறிந்திருந்தான்.
We know who's going to be king. Doesn't matter who's going to be president. I know who's going to be king. He'll be king.
அந்த அபிஷேகம் அங்கிருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர். தாவீது ராஜாவாக இருக்கப் போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அல்லேலூயா! யார் ராஜாவாக இருக்கப் போகிறது என்பதை நாம் அறிவோம். யார் ஜனாதிபதியாக இருக்கப் போகிறது என்பதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. யார் ராஜாவாக இருக்கப் போகிறது என்பதை நான் அறிவேன். அவர் ராஜாவாக இருப்பார்.
Now I know it takes something to stand. But God help me to shut my eyes to denominations and everything else. And look to that spiritual sight down there, that he's the coming king. I'll serve him.
எனவே அதற்காக இருப்பதற்கு அது ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் தேவனே, ஸ்தாபனங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் என்னுடைய கண்களை மூடும்படி எனக்கு உதவி செய்யும். அவர் ராஜாவாக வரப்போகிறார் என்பதை தொலைவிலிருந்து அந்த ஆவிக்குரிய பார்வையினூடாக காண்பேனாக. நான் அவரை
சேவிப்பேன்.
அது மரணமாக இருந்தால் நான் மறிக்கட்டும். அது என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும், அது எனக்கு பிரியமானவர்களை எடுத்துக்கொண்டாலும், அது என்னுடைய ஸ்தாபனத்தையே எடுத்துக்கொண்டாலும், அது ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொண்டாலும், நான் அவரையே சேவிப்பேனாக, நான் அவரண்டையே தரித்திருப்பேன்.
That's the warriors of God like was with David. They had their hands on their sword walking any time. That's the way God's warriors walk. Ready!
அதுதான் தேவனுடைய போர் வீரர்களாகும். இந்த விதமாகத்தான் தாவீதோடு இருந்தனர். அவர்கள் எந்த நேரத்திலும் தங்களுடைய கரங்களை பட்டயத்தின் மேல் வைத்தவாறே நடந்து கொண்டிருந்தனர். அந்த விதமாகவே தேவனுடைய போர் வீரர்களும் நடந்து கொண்டே ஆயத்தமாய் உள்ளனர்.
The enemy says you have to take a little drink to be sociable. Ah, touch not your unclean hands. Amen. There's the enemy. There's the warrior.
சத்ருவோ, நீ கலந்து உருவாடும்படி சற்று குடிக்க வேண்டும் என்கிறான். நான் உன்னுடைய அஸ்தமான காரியங்களை தொடமாட்டேன். ஆமேன். அங்கேதான் சத்ரு இருக்கிறான். அதோ அதற்கான போர் வீரன்.
Oh, won't you renounce that old holy roller stuff you believe? I believe God will stand true. There you are. There's the warriors.
நீ விசுவாசிக்கிற இந்த பண்டைய பரிசுத்த உருளையின் காரியத்தை விட்டுவிட மாட்டாயா? நான் தேவனை விசுவாசிப்பேன், நான் உண்மையாயிருப்பேன். அங்குதான் காரியம், அதுதான் போர் வீரர்கள்.
Oh, you mean to know such a thing as divine healing? That's what you think. I know better.
Oh, நீ பொருட்படுத்துவது தெய்வீக சுகமளித்தல் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அதைத்தான் நீ நினைக்கிறாய். நான் மேலானதை அறிவேன். புரிகின்றதா?
There's no such a thing as the baptism of the Holy Ghost. That days is passed on. That's what you think. I've already received it. You're just too late to tell me anything about it.
பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அந்த நாட்கள் கடந்து போய்விட்டன. அதைத்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் அதை ஏற்கனவே பெற்றிருக்கிறேன். நீங்கள் அதை குறித்து எதையும் இடம் கூற மிகவும் தாமதமாய் உள்ளீர்கள்.
They knew the anointing was on that little old ruddy looking fella. They knew he was going to be king.
அவர்களோ காண்பதற்கு சிவந்த மேனியுடைய அந்த சிறு நபரின் மீது அபிஷேகம் இருந்ததை அறிந்திருந்தனர். அவன் ராஜாவாக இருக்கப் போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்.
But David in his own mind was frustrated. I can imagine, just watch him a minute. Goes back out there and sits down and looks down there and thinks, my own beloved city Bethlehem, look at it, there were the great things of God has taken place.
ஆனால் தாவீது தன்னுடைய சொந்த சிந்தையில் குழப்பமுற்றிருந்தான். அதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. நாம் ஒரு நிமிடம் அவனை கவனித்து பார்ப்போமாக. அங்கே பின்னுக்கு திரும்பி அமர்கிறான். பின்னர் அங்கே கீழ்நோக்கி பார்த்து, பெத்லகேம் என்னுடைய பிரியமான சொந்த பட்டணம், அங்கே இருக்கிற அதை நோக்கி பார்க்கிறேன். அங்கே தேவனுடைய மகத்தான காரியங்கள்
சம்பவித்திருக்கின்றன.
அங்கே என்னுடைய முப்பாட்டனாருக்கு முப்பாட்டனார் பிறந்தார். அங்கே என்னுடைய முப்பாட்டிக்கு முப்பாட்டி பிறந்தார். அப்பால் உள்ள அங்கே யூதாவின் பிறப்பின் போது அவள் அந்த இடத்தை அறிவித்தாள். அந்த யூதா கோத்திரத்திலிருந்தே நான் வந்திருக்கிறேன். அதற்கு அப்பால் இயற்கை மேம்பட்ட ஏதோ ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவளே அவர்களுடைய இடங்களை
கூறினாள். You said I'd be king. I believe you. Amen.
அங்கே யோசுவா அந்த குமாரனுக்கு அந்த இடத்தை அளித்தான். எனவே இங்கே இந்த காரியங்கள் யாவும் அதனுடாகவே தோன்றி இருக்கின்றன. அது அவிதமே இருக்க வேண்டியதாயிருக்கிறது. நானோ ஒரு ஆடுமைப்பவன். நீர் என்னுடைய தலையின் மேல் எண்ணெயை வார்த்தீர். நான் ராஜாவாய் இருப்பேன் என்று நீர் கூறினீர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆமேன் என்றவாறே சிந்தித்து பார்க்கிறேன்.
Then he goes back and looks down there and thinks, well, way down there in my little city where I was born, that little group where I was with. Them good old days.
அதன் பின்னர் அவன் திரும்பி போய் அங்கே கீழ்நோக்கி பார்த்து, கீழே தொலைவில் உள்ள என்னுடைய சிறு பட்டணத்தில் நான் பிறந்தேன். நான் அங்கே அந்த சிறு கூட்டத்தோடு நல்ல நாட்களை கழித்தேன் என்பதையும் இவ்வாறு சற்று நினைத்து பார்க்கிறான்.
It'd be better if the Methodists looked back to their good old days when there are few and far between in little schoolhouses out here in America falling under the power of God and throwing water in their face.
மெத்தோடிஸ்டுகள் தங்களுடைய பண்டைய நல்ல நாட்களை சற்று திரும்பி பார்ப்பார்களேயானால் சற்று மேலானதாக இருக்கும். அவர்கள் சொற்பமானவர்களாகவும் அருமையானவர்களாகவும் இங்கே அமெரிக்காவில் உள்ள பள்ளிக்கூடங்களில் இருந்தபோது தேவனுடைய வல்லமையினால் மயங்கி விட அவர்களுடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து தெளிய வைத்தனர்.
It'd be better for you Baptists look back to where you come from too. And the rest of you Pentecost look back where you come from. It's right.
பாப்டிஸ்டுகளாகி நீங்களும் கூட எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை சற்று திரும்பி பார்த்தால் நலமாயிருக்கும். மற்றவர்களும் அவ்வாறு செய்தால் நலமாயிருக்கும். பெந்தேகோஸ்தேக்களே, நீங்களும் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை சற்று திரும்பி பாருங்கள். அது உண்மை.
In the heat of the battle here, David began to think, "Oh, I can remember them nights I laid out yonder on that hillside. I remember when I watched them stars, how they moved up yonder, and how God talked to my little boy heart."
இங்கே யுத்தத்தின் மும்மரத்தில் தாவீது இவ்வாறு சிந்தித்து பார்க்க துவங்கிறான். ஓ, அப்பால் உள்ள அந்த குன்றின் மேல் நான் படுத்திருந்த இரவுகளை என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. நான் அந்த நட்சத்திரங்களை கவனித்ததையும் அவைகள் தொலைவில் எப்படி அசைகின்றன என்றும் தேவன் சிறுப்பகினாயிருந்த என்னுடைய இதயத்தில் எப்படி பேசினார் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன்.
I can remember when I got so in the spirit one day, looking at the clouds and the shady green pastures, I screamed out in the spirit and saying, "The Lord is my shepherd, I shall not want. Yea, though I walk through the valley of the shadows of death, I'll fear no evil, for thou art with me."
நான் ஆவிக்குள்ளான போது ஒரு நாள் மேகங்களையும் நிழல் கொண்ட பசுமையான புல்வெளிகளையும் நோக்கி பார்த்து நான் ஆவிக்குள்ளா கூச்சலிட்டு இவ்வாறு பாடினேன், "கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்."
Here he was right in the jaws of death right then, on both sides. "Yea, though I walk through the valley of the shadow of death."
ஓ, என்னே, இதோ அவன் அப்பொழுது இரண்டு பக்கங்களிலும் இருந்து மரணத்துக்கு எதுவாக நிற்கப்பட்டிருந்தான். ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
ஆவியானவர்
என்னோடு இருந்த பண்டைய நாட்களில் தேவன் என்னோடு இருந்த போது நான் அவருடைய துதிகளை பாடினேனே, நான் அவரில் கலிகூர்ந்தேன்.
I remember one time the little lion came up one morning and got one of my sheep, and the Spirit of God came up on me, and I went out and grabbed him and cut him to pieces. I remember that deliverance.
ஒரு சமயம் பெரிய சிங்கம் ஒன்று வந்து ஒரு நாள் காலையில் என்னுடைய ஆடுகளில் ஒன்றை பிடித்து சென்றதை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுது தேவ ஆவியானவர் என் மீது வந்தார். நான் அதை பின்தொடர்ந்து சென்று பற்று பிடித்து துண்டு துண்டாக கிடித்து போட்டேன். அந்த விடுதலையை நான் நினைத்து பார்க்கிறேன்.
Oh, I can remember that evening just before the sun went down. A bear came and he got one and I killed him.
Amen.
Them great deliverance.
Oh, and the malai, suri astavanathirkku sattu mundar, oru karadi mandikkullaga vandu, oru aattai pidithu sendra bodhu, naan adai adithukondradai nenaithu paarkiren. Avargal magathana vidudhalaiyaayitre.
I remember when I sang his praises in my childhood days, when I heard in my sheep, "Oh God, take me back to that place. Take me back to my first love."
என் சிறுவயது நாட்களில் நான் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த போது நான் அவருடைய துதிகளை பாடினதை நான் நினைவு கூறுகிறேன். ஓ தேவனே, அந்த ஸ்தலத்திற்கு என்னை திரும்ப கொண்டு செல்லும், என்னுடைய ஆதி அன்பிற்கு என்னை திரும்ப கொண்டு செல்லும்.
Take me back and give me back my shepherd's staff. Give me back my herd of sheep. Let me alone back there to worship you.
என்னை திரும்ப கொண்டு சென்று என்னுடைய மேய்ப்பரின் கோலை எனக்கு திரும்ப தாரும், என்னுடைய ஆட்டு மந்தையை எனக்கு திரும்ப தாரும், நான் தனிமையாய் உம்மை ஆராதிக்கும்படி அங்கே இருப்பேனாக.
That sometimes we think that, but we're in the heat of the battle. Something's got to be done.
நாம் சில நேரங்களில் அதை நினைக்கிறோம், ஆனால் நாமோ யுத்தத்தின் மும்மரத்தில் இருக்கிறோம், ஏதோ காரியம் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது.
We were boys once, we're grown up man now, the fight's on.
நாம் ஒரு காலத்தில் பையன்களாய் இருந்தோம், இப்பொழுதோ நாம் புருஷர்களாக வளர்ந்திருக்கிறோம், யுத்தமோ தொடர்ந்து நடைபெறுகிறது.
I remember when the sawdust boiled up on the floor and the people screamed and shouted and you couldn't get around the place nowhere here for people, but it's not that way today. The battle's on.
நான் தரையிலிருந்து புழுதி எழும்ப ஜனங்கள் கூச்சலிட்டதையும் கூக்குரலிட்டதையும் நினைத்து பார்க்கிறேன். உங்களால் அந்த இடத்தை சென்றடையவே முடியாது, எங்குமே செல்ல முடியாது, ஏனென்றால் எங்கும் அங்கு ஜனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் இன்றைக்கு அது அவிதமாக இல்லையே, யுத்தம் நடைபெறுகிறது.
It's not William Branham, the little boy preacher anymore. You got to produce something. Yes, sir. There's got to be something different.
Oh, அது இனிமேல் அந்த சிறுபையனாக இருந்த பிரசங்கி வில்லியம் பிரணாம் அல்ல. நீங்கள் ஏதோ ஒன்றை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆமையா, ஏதோ காரியம் வித்தியாசமாக இருக்க வேண்டும்.
The time's on. The battle's on. The heat is on. The time to be delivered to people. Everyone's found written in the book. Now the time has come.
அதற்கென நேரம் வந்து விட்டது, யுத்தமோ நடைபெறுகிறது, அது தீவிரமடைந்துள்ளது. இது புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற ஜனங்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட வேண்டிய நேரமாகும். இப்பொழுது அந்த நேரம் வந்திருக்கிறது.
David and all these frustrations, walking back and forth and thinking, "Oh, this hot day, whew, Oh, it's so hot. Oh, Saul might come from this way. The Philistines from this way. Armies around everywhere.
David avarude ella kulappangalilum munnum pinnumaga nadandu. Oh, idu ushamana naalaiyitte. Oh, idu megavum ushamai ullade. Oh, Saul inda vadiyilirundu varalam. Philistiyargal inda vadiyilirundu varalam. Raadumbo engum sutti valaithullathu.
Here we are sitting in the mouth of a cave, and yet the anointing all on me. Amen. How can it be, oh God? How can it be? Oh, I wish I had a drink.
Namo inge kebiyin vaayil amandu kondullom. Aayinum adhe samayathil abhishega thailam enmel ulladhu. Idhu eppadi ivvaru irukka mudiyum? Oh, devane. Idhu eppadi irukka mudiyum? Oh, naano thannir perga vendum endru aaval kondullen endru sindhithu kondirundan.
Then his mind goes back to way down there by the gates of Bethlehem.
Amen.
There was a well. There just was no water like that water.
Hallelujah.
அப்பொழுது அவருடைய சிந்தை அங்கே இருந்த பெத்லகேமின் ஒலிமுக வாசலண்டை திரும்பி செல்கிறது. அங்கே ஒரு கிணறு இருந்தது. அங்கிருந்த தண்ணீரை போல வேறெங்கும் இல்லாதிருந்தது.
You know, Palestine has some bad water. They have evil waters. And they have even the black water fever stuff in them. And a lot of it is alkaline water, which would kill you.
பாலஸ்தீனா கெட்ட தண்ணீரையே உடையதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் கேடு விளைவிக்கக்கூடிய தண்ணீரையே உடையவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு அந்த தண்ணீரில் வாந்தியோடும் ரத்தம் கலந்த சிறுநீரோடும் கூடிய காய்ச்சல் போன்ற வியாதிகளும் உண்டாயிருந்தன. அது அதிக விஷத்தன்மை கொண்ட தண்ணீராக இருந்தது. அது உங்களை கொன்றுவிடும்.
But Bethlehem is a water seat of the province too. There was no water like Bethlehem.
ஆனால் பெத்லகேமோ தண்ணீர் இருப்பிடத்தின் மாகாணமாகவும் கூட இருந்தது. பெத்லகேமில் இருந்த தண்ணீரை போல பாலஸ்தீனாவில் இல்லை.
David used to think, when I take my sheep and start out of the morning, I'd go by that old well and drink.
Amen.
Oh, how cool and how sweet and how it quenched the thirst.
தாவீதோ, நான் காலையில் என்னுடைய ஆடுகளை ஓட்டி செல்கையில் நான் அந்த பழைய கிணற்றை சென்று தண்ணீர் பருகுவேன். ஓ, அது எவ்வளவு குளிர்ச்சியாயும் எவ்வளவு இனிமையாயும் இருக்கும். அது எப்படியாய் தாகத்தை தணித்தது என்று வழக்கமாக சிந்திப்பான்.
My throat's going, yet anointed. Oh, if I only had a drink of water! My warriors, and he screamed out in his despair, oh, if someone would bring me a drink again.
Amen.
From that old well yonder at Bethlehem.
இப்பொழுது அவனுடைய தொண்டை வறண்டு போய்கொண்டே இருந்தது. அதே சமயத்தில் அவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். ஓ, நான் மாத்திரம் அந்த தண்ணீரை பருக முடிந்தால் நல்லமா இருக்குமே என்று எண்ணினான். இப்பொழுது அவனுடைய போர் வீரர்கள் அவன் தன்னுடைய நம்பிக்கை இழந்தவனாய், ஓ, அங்கே தூரத்தில் பெத்லகேமில் உள்ள அந்த பழைய கிணற்றிலிருந்து எவரேனும் எனக்கு தண்ணீர் கொண்டு வருவார்களேயானால் நலமா இருக்குமே என்று கூச்சலிட்டான்.
Oh, after dreaming of all his childhood days and the victories and seeing in the place where he's standing here between the fires, he screamed, oh, someone could bring me water from Bethlehem.
Oh, அவனுடைய குழந்தை பருவ நாட்கள் மற்றும் அவன் பெற்ற வெற்றிகள் போன்றவற்றை குறித்து எல்லா கனவுகளுக்கும் பிறகு அவன் இங்கே இக்கட்டான சூழ்நிலைகளுக்கிடையே அமர்ந்து கொண்டிருந்ததைக் கண்டு, ஓ, பெத்லகேமில் இருந்து எவரேனும் எனக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வரக்கூடுமானால் நலமாக இருக்குமே என்று கூக்குரலிட்டான்.
Now his warriors could not interpret his thinking, but brother, they loved him with all that was in him.
Amen.
The least of his desires was a command to him.
இப்பொழுது அவனுடைய போர் வீரர்களால் அவனுடைய சிந்தைக்கு வியாக்கியானம் அளிக்க முடியவில்லை. ஆனால் சகோதரனே, அவர்கள் அவனுக்குள்ளிருந்த எல்லாவற்றோடும் அவனை நேசித்தனர். அவனுடைய வாஞ்சைகளில் மிக சிறிய ஒன்றும் கூட அவர்களுக்கு ஒரு கட்டளையாகவே இருந்தது.
Three of his mighty warriors pulled their swords, slipped off from the camp, and cut their way 25 miles.
இப்பொழுது மூன்று பராக்கிரமசாலியான யுத்த வீரர்கள் தங்களுடைய பட்டங்களை உருவிக்கொண்டு பழையத்திலிருந்து மெல்ல நழுவி தங்களுடைய பாதையில் 25 மைல்கள் தூரம் குறுக்கே நடந்து சென்றனர்.
David and they're going, no doubt wondering, where are they at? What have they done? Where did they go to? Did they know they're jeopardizing their life?
Davido, அவர்கள் போயிருக்கும்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் தங்களுடைய பிராணனை ஒரு பொருட்டாக எண்ணாதிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிவார்களா என்று பிரமித்து போயிருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை.
They're right in the jaws of death through a 25-mile line laying in ambush everywhere and the swords are flickering and the shields are blasting. But their man, their brother that they believed that would be king, desired a drink.
அவர்கள் தங்களை காக்க எங்கும் மறைந்து பதிவிருக்கும் பகைவர்களின் படைகளினூடாக 25 மைல் தூரம் செல்கையில் அவர்கள் மரணத்தின் பிடியிலேயே இருந்தனர். பட்டயங்கள் மிண்டிக் கொண்டிருந்தன. கேடயங்களோ தடதடவென ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. ஆனால் அவருடைய மனுஷர் தங்கள் சகோதரன் ஒரு ராஜாவா இருப்பான் என்றும் தண்ணீர் பிறகு ஆவல் கொண்டார் என்பதையும் விசுவாசித்தனர்.
Oh, brother, I wonder if the warriors today are willing to cut their way through formalism, doubts, and unbelief to refresh in the presence of the Lord his desires. The least of your desires, if it's Africa, India, if it's to the street, wherever it is.
Oh, Sagodrani, இன்றைய போர் வீரர்கள் தங்களுடைய சம்பிரதாய முறைகளிலிருந்தும் சந்தேகங்களிலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்தும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் புத்துணர்வு பெறும்படி அவருடைய வாஞ்சைகள் அடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்களா என்றே நான் வியப்புகிறேன். உம்முடைய வாஞ்சைகளில் மிக சிறிதாக இருப்பது, அது ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் அது வீதிகளூடாக இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் சரி. கர்த்தாவே, உம்முடைய வாஞ்சைகளில் மிக சிறியதும் கூட எனக்கு கட்டளையாகவே இருக்கிறது.
Death don't mean a thing to me. Popularity, my what I am, what I will be, means nothing, Lord. It's to fulfill your desires. That's the warriors that's standing by the side of him.
மரணமானது எனக்கு ஒரு காரியத்தையும் பொறுப்படுத்துகிறதில்லை. புகழா என்னே, நான் என்னவா இருக்கிறேன் என்பதும் நான் யாராக இருப்பேன் என்பதும் கர்த்தாவே அது ஒரு பொருட்டல்லவே. ஆனால் அதனால் உம்முடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்படுகின்றதா என்பதே முக்கியமாகும். அந்த விதமான போர் வீரர்களே அவருக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
If they call me holy or over, if my name is scandalized, if they kick me in the streets, that doesn't matter. Your desire is my command. That's the real soldier.
அவர்கள் என்னை உருளும் பரிசுத்தர் என்று அழைத்தாலும், என்னுடைய பெயர் அவகீர்த்தியாக்கப்பட்டாலும், அவர்கள் என்னை வீதியில் உதைத்து தள்ளினாலும் அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. உம்முடைய வாஞ்சையே என்னுடைய கட்டளையாயிருக்கிறது. அதுதான் உண்மையான போர் வீரன்.
What did? They fought their way through until they got to that well. They dipped the bucket of water out, and here they come back fighting, cutting their way from right to left until they come into the presence of David.
அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த கிணச்சண்டை சண்டையும் வரையில் தங்களுடைய வழிநடுக சண்டையிட்டனர். அதன் பின்னரே அவர்கள் ஒரு வாடி தண்ணீரை மொண்டெடுத்தனர். இதோ அவர்கள் மீண்டும் தங்களுடைய வழியில் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சண்டையிட்டுக் கொண்டே தாவீதின் சமூகத்துக்குள்ளாக வரும் வரைக்கும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தனர்.
Said, here you are, my Lord. Oh my. What a man that was disgraced, a man that was hated by the church, a man that was hated by the king.
அவர்கள் வந்து, இதோ என் ஆண்டவரே என்றனர். ஓஹோ என்ன, அவமதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன், சபையினால் வெறுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன், ராஜாவினால் வெறுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன்.
A man that was hated by the Philistines, a man that was hated everywhere nearly. But a little group that followed him, they knew that he was a coming king.
பெலிஸ்தர்களால் வெறுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன், கிட்டத்தட்ட எல்லாரிடத்திலும் வெறுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் ஒரு சிறு கூட்டம் அவனை பின்பற்றினது. அவன் ராஜாவாக போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்.
Today I know you, we sang great songs, we build great churches, we have great anthems and everything, we praise to him like that. But Jesus said, in your hearts you are far from me, for you teach for doctrine the commandments of man.
இன்றைக்கு நானுங்களை அறிவேன். நாம் மகத்தான பாடல்களை பாடுகிறோம், நாம் மகத்தான சபைகளை கட்டுகிறோம், நாம் மகத்தான துதி பாடல்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உடையவர்களாயிருக்கிறோம். நாம் அந்த விதமாக அவரை போற்றுகிறோம். ஆனால் இயேசுவானவரோ, உங்கள் இருதயங்களோ எனக்கு தூரமாகிருக்கின்றன, ஏனென்றால் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை உபதேசங்களாக போதிக்கிறீர்கள் என்றார்.
Let the Holy Spirit come in and do something in the church showing the presence of Jesus Christ, he'll kick you out the door.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து சபையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய அனுமதித்து இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை காண்பித்தால், அப்பொழுது அவர்கள் உங்களை வாசலுக்கு வெளியே உதைத்து தள்ளுவார்கள்.
In vain do you worship me. They worship, but in vain do you do it. Teaching for doctrine the traditions of man.
நீங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள். அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள்.
But there's warriors who believe him. There's warriors who stand by with a spiritual understanding like in little Bethlehem. Sure it was.
ஆனால் அவரை விசுவாசிக்கிற யுத்த வீரர்கள் உண்டு. தொலைவில் இருந்த அந்த சிறு பெத்லகேமில் அதன் அருகில் நின்றவர்களைப் போன்று ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலோடு அருகில் இருக்கிற யுத்த வீரர்கள் உண்டு. புரிகின்றதா? நிச்சயமாகவே அவ்வாறு நின்றனர்.
David picks up this bucket of water. He looked at it and the Bible said that he poured it up on the ground. Said, Lord, be it far from me. that I'd drink that because these my thy warriors had jeopardized their life to go yonder and to bring this water to me. It's the blood of man. I cannot do it.
David இந்த வாளி தண்ணீரை எடுக்கிறான். அவன் அதை நோக்கி பார்க்கிறான். அவன் அதை தரையிலே ஊற்றி போட்டான் என்று வேதம் கூறியுள்ளது. அவன் கர்த்தாவே, நான் இதை பானம் பண்ணுவது எனக்கு தூரமாக இருப்பதாக. ஏனென்றால் உம்முடைய யுத்த வீரர்கள் தங்களுடைய பிராணனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தொலைவாக சென்று இந்த தண்ணீரை எனக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அந்த மனுஷருடைய ரத்தமாயிருக்கிறது. என்னால் இதை பானம் பண்ண முடியாது என்றான்.
This sweet water that they jeopardized their lives and broke through the enemy lines to go out and get David poured it up on the ground as a free will offering to the Lord.
அவர்கள் தங்களுடைய பிராணனையும் எண்ணாமல் பகையினுடைய படைவரிசையிலூடாக துணிவாக புகுந்து சென்று கொண்டு வந்த இந்த இனிமையான தண்ணீரை கத்தற்கென்று உற்சாக பலியாக தரையிலே ஊற்றி போட்டான்.
It wasn't me. It was only fulfilling the scriptures. Because although Jesus from Bethlehem is the bread of life, he also is the water of life. Sure it is.
அது அற்பமானதாக இருக்கவில்லை. அது வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாய் மாத்திரமே இருந்தது. ஏனென்றால் இயேசு பெத்லகேமில் இருந்து தோன்றின ஜீவ அப்பமாயிருக்கிற போதிலும் அவர் ஜீவ தண்ணீராயும் கூட இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் அவ்வாறு இருக்கிறார்.
What did he do? He was representing both David and warriors because he was the king and he was a warrior who came and broke through the enemy's lines.
அவர் என்ன செய்தார்? அவர் தாவீதிற்கும் யுத்த வீரர்களுக்கும் பிரதிநிதித்துவமாக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் ராஜாவாயிருந்தார். அவர் யுத்த வீரனாய் வந்து பகையினுடைய படைவரிசைகளூடாக துணிவாய் புகுந்தவராயிருந்தார்.
Amen. Conquered death, hell in the grave. Poured out his own blood. That John 3:16 might be fulfilled.
Amen. மரணத்தையும் பாதாளத்தையும் கல்லறையும் ஜெயித்து யோவான் 3:16 வசனம் நிறைவேறும்படியாக தம்முடைய சொந்த ரத்தத்தை ஊற்றினார்.
For God so loved the world that he gave his only begotten son that whosoever believes in him should not perish but would have eternal life.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
That he give not the water that represents but he was the water of perish, a perishing people that might have life.
அதாவது அவர் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த தண்ணீரை அளிக்கவில்லை. ஆனால் அவரே தண்ணீராயிருந்தார். அழிந்து போகிற ஜனங்கள் ஜீவனை கண்டடையும்படியான தண்ணீராயிருந்தார்.
How did he do it? Through his own blood by pouring it out, not spilling it. That's an accident. He poured it out freely at Calvary after he broke through every line of the enemy and poured out his life blood that he might be the bread basket to the world.
அவர் அதை எப்படி செய்தார்? தம்முடைய சொந்த ரத்தத்தினூடாகவே அதை ஊற்றினதன் மூலமே. அது சிந்துவதினால் அல்ல, அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. அவர் பகைவனின் ஒவ்வொரு படைவரிசையினூடாகவும் துணிவாய் புகுந்து சென்ற பிறகு தம்முடைய சொந்த ஜீவ ரத்தத்தை கல்வாரியில் இலவசமாய் ஊற்றினார். அவர் உலகத்தின் அப்பக்கூடையாய் இருக்கும்படி ஜீவ அப்பமானார்.
And the fountain filled with blood drawn from Emmanuel's veins when sinners plunged beneath the flood lose all their guilty stains.
இம்மானுவேலினுடைய இரத்த குழாய்களிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தால் ஊற்று நிறைந்துள்ளது. பாவிகள் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கும் போது தங்களுடைய எல்லா பாவக்கரைகளையும் போக்குகின்றனர்.
That's why he was born in Bethlehem. That's why he had to come, because it was a bread center, the bread of life. It was a water center.
அந்த காரணத்தினால் அவர் பெத்லகேமில் பிறந்தார். அவர் ஜீவ அப்பமாய் இருந்தபடியால் அது அப்பத்தின் மையப்பகுதியாய் இருந்த காரணத்தால் அவர் அங்கிருந்து வரவேண்டியவராய் இருந்தார். அது தண்ணீரின் மையப்பகுதியாய் இருந்தது.
What is it? The waters of life. And in Jesus was both bread of life and waters of life. Therefore, he had to come and be born in Bethlehem.
அது என்ன? ஜீவ தண்ணீர். எனவே இயேசுவானவர் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீருமாய் இருந்தபடியால் அவர் பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்தது.
Thou Bethlehem of Judea, are you not the least among all the great princes? You're just an ordinary little preacher. You're just a little fellow.
யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, மகத்தான பிரபுக்களில் நீ சிறியதல்லவா? நீ சாதாரண சிறு பிரசங்கியாய் இருக்கிறாய். நீ ஒரு சாதாரண நபர்.
Out of you shall come the ruler, which is from old, from everlasting to everlasting, His foregoings has been going forth from ever and from everlasting to everlasting.
ஆட போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அது அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது.
That's why he was born in Bethlehem of Judea. It cradled him.
அந்த காரணத்தினால்தான் அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார். அது அவருக்கு தொட்டிலானது.
And my brother, the place he wants to be cradled today is in your own being, your own heart, that he might display from you the waters of life to a perishing people and the bread of life to a starving people.
என் சகோதரனே, அவர் இன்றைக்கு விரும்புகிற இடம் எதுவென்றால், உன்னுடைய சொந்த சரீரத்தில், உன்னுடைய சொந்த இருதயத்தில் தொட்டிலிடப்பட வேண்டும் என்றும், அதாவது அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உன்னிலிருந்து ஜீவ தண்ணீராயும் பட்டினியாயிருக்கிற ஜனங்களுக்கு உன்னிலிருந்து ஜீவ அப்பமாகவும் வெளிப்படும்படிக்கு விரும்புகிறார்.
He is the bread and water of life, which is the two essential things to a man's living, is bread and water. It's promise sure. Let us bow our heads just a moment.
அவர் ஜீவ அப்பமாயும் ஜீவ தண்ணீராயும் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய அப்பமும் தண்ணீரும் இன்றியமையாத இரண்டு காரியங்களாக இருக்கின்றன. அது நிச்சயமாகவே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு வினாடி அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
And in doing so, I want your undivided attention. Have you ever been to Bethlehem this morning? If you have never been to Bethlehem, it was called Ephraim of Bethlehem to Ephrath of Bethlehem.
அவ்வாறு செய்யில் உங்களுடைய முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த காலையில் நீங்கள் எப்பொழுதாவது பெத்லகேமிற்கு சென்றிருக்கிறீர்களா? நீங்கள் ஒருபோதும் பெத்லகேமிற்கு சென்றிராதவர்களாக இருந்தால், அது எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்று கூட அழைக்கப்பட்டது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம்.
Ephrath means a root. Comes from the word H-E-M-P, hemp. Means a root.
எப்பிராத்தா என்பது வேர் என்றே பொருள்படுகிறது. அது ஹே இம் ஹிப் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. Hemp என்பது வேர் என்றே பொருள்படுகிறது.
And the old ancient district there was called Ephrath, which means it's the beginning of life.
பண்டைய பூர்வீக வட்டாரமாய் அழைக்கப்பட்ட எப்பிராத்தா என்பது ஜீவனின் துவக்கம் என்றே பொருள்படுகிறது.
Christ said, if ye abide in me, I am the vine and ye are the branches. He's the root of all life.
கிறிஸ்து, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றார். அவரே எல்லா ஜீவன்களுக்கும் வேறாயிருக்கிறார்.
If you've never come to Bethlehem, Ephrath of Bethlehem, come this morning and receive him as your savior and he'll forgive you of your sins.
நீங்கள் ஒருபோதும் பெத்லகேமிற்கு வராதவர்களாய் இருந்தால், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமிற்கு இந்த காலையில் வாருங்கள். அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பார்.
Will you raise your hands to him and say, Lord God, be merciful to me now. I now here come to Jesus with all my heart. I come to your Bethlehem, the water and bread of life. I now accept him as my personal savior.
நீங்கள் அவரண்டை உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? அப்படியானால் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதே என்னிடத்தில் இரக்கமாயிரும். நான் இப்பொழுதே இதோ என் முழு இருதயத்தோடு இயேசுவண்டை வருகிறேன். நான் ஜீவ தண்ணீரும் ஜீவ அப்பவுமாகி உம்முடைய பெத்லகேமிற்கு வருகிறேன். நான் இப்பொழுதே அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள்.
The Lord bless you, young fellow back there. The Lord bless you. God bless you, little one. Is there another?
அங்கே பின்னாக உள்ள வாலிபனவராகிய உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சிறு பிள்ளைகளாகி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராகிலும் இருக்கிறீர்களா?
Say, I now come, nothing in my arms. I stand thirsting, my throat's dry. I'm wondering where I can go and find real life. I'm wondering.
அப்படி இருந்தால் நான் இப்பொழுதே வருகிறேன். என்னுடைய கரங்களில் ஒன்றுமே இல்லை. நான் தாகமாய் நிற்கிறேன். என்னுடைய தொண்டை வறண்டு போயிருக்கிறது. நான் எங்கே போய் உண்மையான ஜீவனை கண்டடைய முடியும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
I've joined churches. God bless you, sister. I've joined churches, I've done everything I know to do, Brother Branham, but I've never yet touched that real life-giving resource. I now come, Lord, to receive it. He's here for you.
நான் சபைகளில் சேர்ந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள், நான் சபைகளில் சேர்ந்திருக்கிறேன். சகோதரன் பிரணாம், நான் செய்ய வேண்டும் என்று அறிந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் உண்மையான ஜீவனை அளிக்கும் வழிமுறையினை தொட்டதே இல்லை. எனவே கர்த்தாவே, நான் அதை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே வருகிறேன் என்று கூறுங்கள். அவர் உங்களுக்காக இங்கே இருக்கிறார்.
Would you just raise your hand and say, it's me, Lord. I'm the one that's standing in need. The Lord bless you while we pray.
நீங்கள் உங்களுடைய கரங்களை சற்று உயர்த்துவீர்களா? நீங்கள், இது எனக்கு கர்த்தாவே, தேவையுள்ளவனாக நின்று கொண்டிருக்கிற ஒருவன் நான் தான் என்று கூறுங்கள். நாம் ஜெபிக்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Oh Lord God, this little broken up message brought from the scriptures, though in all its symbols that you put it there, maybe it's hid from the eyes of the wise and prudent, be revealed to babes such as will learn.
Oh, தேவனாகிய கர்த்தாவே, இந்த சிறிய கோர்வையற்ற செய்தியானது வேத வாக்கியங்களில் இருந்தே கொண்டு வரப்பட்டது. நீர் அங்கே அதனுடைய எல்லா அடையாளங்களையும் வைத்திருந்த போதிலும் அது ஞானிகளுடைய கண்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய பாதர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
How the little Bethlehem, the least of all of them, how did the prophets say that? Art thou not least among all the princes?
எப்படியாய் அந்த சிறிய பெத்லகேம் அவைகள் எல்லாவற்றிலும் சிறியதாயிருக்கிறதே, எப்படியாய் அந்த தீர்க்கதரிசி அதை கூறினான், நீ ஆயிரங்களுக்குள் சிறியதல்லவா?
But it so pleased God to bring from that little insignificant place the ruler of Israel.
ஆனாலும் இஸ்ரவேலின் அதிபதியை அந்த அற்பமான ஸ்தலத்திலிருந்து கொண்டு வருவது தேவனுக்கு மிகவும் பிரியமாயிருந்தது.
Lord God, out of a little group of people that's washed by the scarlet line of blood of the Lord Jesus, you shall bring forth through that group somewhere, Lord, across this world, Christ again, that'll rule all nations with a rod of iron.
தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசுவின் செந்நிற ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒரு சிறு கூட்ட ஜனத்திலிருந்து, எங்கோ உள்ள அந்த கூட்டத்திலிருந்து கர்த்தாவே, எல்லா தேசங்களையும் ஒரு இரும்பு கோலினால் அரசாளும்படிக்கு மீண்டும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நீர் கொண்டு வருவீர்.
I pray thee, Father God, that you'll be merciful to each of us who are present now, and may we come to your Bethlehem.
பிதாவாகிய தேவனே, நீர் இப்பொழுது இங்குள்ள எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். நாங்கள் உம்முடைய பெத்லகேமிற்கு வருவோமாக.
Oh, come all ye faithful, we've been singing. Come to Bethlehem. Lord, let them see that it's not go to a little city yonder that was once in a symbol, but go to the reality. Jesus Christ, God's bread and water of life.
நாங்கள் விசுவாசமுள்ள நீங்கள் எல்லோரும் வாருங்கள், பெத்லகேமுக்கு வாருங்கள் என்று பாடிக்கொண்டே வருவோமாக. கர்த்தாவே, ஒரு காலத்தில் ஒரு அடையாளமாக தூரத்தில் இருந்த அந்த சிறிய பட்டணத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்களாக. ஆனால் உண்மை அண்டைக்கு தேவனுடைய அப்பமும் ஜீவ தண்ணீருமான இயேசு கிறிஸ்து அண்டைக்கு செல்வார்களாக.
These who raise their hands receive him into thy kingdom just now, Lord. For it's by their faith that they receive him. It's by faith that they raise their hands. And it's by faith that I believe that you receive them.
கர்த்தாவே, தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களை இப்பொழுதே உம்முடைய ராஜ்யத்துக்குள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் இதுவோ அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தினாலேயே அவரை ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. இதுவோ அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தினால் கரங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. நீர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர் என்று விசுவாசத்தின் மூலம் நான் நம்புகிறேன்.
Keep them, Lord, at Bethlehem, where they'll never stray or go away like Naomi. But may if the times get hard, may they stay right at Bethlehem. It will be better by and by. Grant it, Lord.
கர்த்தாவே, அவர்களை பெத்லகேமில் காத்துக்கொள்ளும். அவர்கள் அங்கிருந்து ஒருபோதும் அலைந்து திரியவோ அல்லது நகோமியைப் போல தூரமாய் செல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆனால் ஒருகால் கடினமான நேரங்கள் ஏற்படுமாயின் அப்பொழுது அவர்கள் பெத்லகேமிலே தரித்திருப்பார்களாக. அது மேலான எதிர்காலமாக இருப்பதாக. கர்த்தாவே, இதை அருளும்.
Now I pray that you'll be merciful to those who are sick and afflicted. There are those, your Lord, who need thy healing touch.
இப்பொழுது சுகவீனமாயும் துயரப்பட்டு இருக்கிறவர்களுக்கு நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுக்கு தேவையாயிருக்கிற உம்முடைய சுகமளித்தலின் தொடுதலுக்காகவே இங்கே இருக்கிறார்கள்.
Oh Lord, you did restore Bethlehem to all of her former glory. You restored her in the time of the depression when she was sick. You brought her right back and brought Naomi at barley season.
Oh கர்த்தாவே, நீர் பெத்லகேமில் அவளுக்கு இருந்த எல்லா மகிமைகளையும் திரும்ப அளித்தீர். அவள் சுகவீனமாய் இருந்தபோது சோர்ந்து போயிருந்த நேரத்தில் நீர் அவளுக்கு திரும்ப அளித்தீர். நீர் அவளை திரும்பவும் கொண்டு வந்தீர். நகோமியை வார்கோதுமை காலத்திலே திரும்ப கொண்டு வந்தீர்.
And now, Father, we pray that you'll bring every Naomi
And everyone that's in here that is in need, I pray, God. Oh, Lord, it's just barley season.
இப்பொழுதும் பிதாவே, நீர் ஒவ்வொரு நகோமியையும் தேவையுள்ளவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நான் ஜெபிக்கிறேன். ஓஹோ கத்தாவே, இது வார்கோதுமை காலமாயிருக்கிறது.
The great barley loaf that was seen come rolling down the hill into the camp of the enemy.
மகத்தாரதாய் காணப்பட்ட அந்த வார்கோதுமை அப்பம் மலையிலிருந்து உருண்டு வந்து பகைஞரின் பாளையத்திற்கு சென்றதே.
I pray God that you will bring that great barley loaf into this building now and that it may be the atonement of, for the sickness of the people as well as the sin and heal every person that's in divine presence.
தேவரே, நீர் அந்த மகத்தான வார்கோதுமை அப்பத்தை இப்பொழுதே இந்த கட்டிடத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இது பாவத்துக்கான பாவ நிவர்த்தியாயும் இருக்கிறது போலவே ஜனங்களின் சுகவீனத்துக்கான பாவ நிவர்த்தியாயும் இருப்பதாக. தெய்வீக பிரசனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்.
I just feel, Lord, maybe it's just my own personal feeling, but I feel that you're near, the nearness of you now in here. I believe that you're here.
கர்த்தாவே, நான் சற்று உணர்கிறேன். ஒரு காலம் என்னுடைய சொந்த தனிப்பட்ட உணர்வாயிருக்கலாம். ஆனால் நீர் அருகில் இருக்கிறீர் என்பதையும் இங்கே உள்ள உங்களுடைய நெருக்கமான பிரசனத்தை நான் உணர்கிறேன். நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I say not this because of the people. Thou who knows the heart of man, I pray, Lord, that somehow they'll catch the vision this morning, like those warriors.
ஜனங்களை நிமித்தமாக நான் இதை கூறவில்லை. நீர் மனிதன் இதயத்தை அறிந்திருக்கிறீரே. கர்த்தாவே, எப்படியாவது அவர்கள் அந்த போர் வீரர்களைப் போல இந்த காலையில் அந்த தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
At your great omnipotence, your great power, your great presence, you, what you are, the Son of God, the King, the Anointed One, that you're in the midst of us.
அது உம்முடைய மகத்தான சர்வ வல்லமையாயும் உம்முடைய மகத்தான வல்லமையாயும் உம்முடைய மகத்தான பிரசன்னமாயும் உள்ளது. நீர் தேவகுமாரனாய், ராஜாவாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், எங்கள் மத்தியில் இருக்கிறவராய் இருக்கிறீரே.
They'll catch the glimpse of it in their souls and be healed of their afflictions. I pray this prayer as I place it to them in the name of Jesus Christ, thy Son. Amen.
அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களில் அதனுடைய கனநேர காட்சியைக் கண்டு தங்களுடைய துயரங்களிலிருந்து சுகமடைவார்களாக. நான் இதை அவர்களுக்கு என்று ஏறெடுக்கையில் இதை உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.
I believe God, all His words, believe that every part of His word is divinely inspired. I believe that He isn't I was, but He's I am, an ever-living presence.
நான் தேவனையும் அவருடைய எல்லா வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தையின் ஒவ்வொரு பாகமும் தெய்வீக ஆவியினால் ஏவப்பட்டதாக இருக்கிறது என்றே விசுவாசிக்கிறேன். நான் அவரை நான் இருந்தேன் என்பவராய் அல்ல, ஆனால் அவரை நான் இருக்கிறேன் என்பவராக என்றென்றைக்கும் ஜீவிக்கிற பிரசன்னம் உள்ளவராகவே விசுவாசிக்கிறேன்.
I believe that right now in the midst of the people here, you who raised your hand, find your church, be baptized in the name of Jesus Christ, calling upon God, washing away your sins, believing in His soon coming is to He's to appear in His second coming.
இப்பொழுது இங்கே ஜனங்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள் ஒரு சபையை கண்டறியுங்கள். தேவனை தொழுது கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று உங்களுடைய பாவங்கள் போக கழுவப்பட்டு அவருடைய வருகையும் கூட சமீபமாயிருக்கிறது என்று விசுவாசியுங்கள். அவர் தம்முடைய இரண்டாம் வருகையில் பிரசன்னமாக வேண்டியவராயிருக்கிறார்.
I also believe that His presence is here to heal the sick, to make well those who are needy. You don't have to necessarily just be one by one prayed for. I proved that the other night to people and I just wanted to show them what had happened.
சுகவீனம் உள்ளவரை சுஸ்தப்படுத்தவும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்படியாகவுமே அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது என்று நானும் கூட விசுவாசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நான் அந்த ஒரு இரவு ஜனங்களுக்கு அதை நிரூபித்தேன். அதாவது என்ன சம்பவித்திருந்தது என்பதை அவர்களுக்கு காண்பிக்க விரும்பினேன்.
There was a certain young man who's sitting looking right at me now that had been in bed for days. His throat was swelled so bad till he couldn't even eat or nothing. His fever was way high.
அநேக நாட்களாக படுக்கையில் இருந்த ஒரு குறிப்பிட்ட வாலிப மனிதன் உட்கார்ந்து என்னையே அப்பொழுது நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் எதையுமே சாப்பிடக்கூட முடியாத அளவிற்கு அவனுடைய தொண்டை மிகவும் மோசமாக வீங்கியிருந்தது. அவனுக்கு காய்ச்சல் உச்ச கட்டத்தில் இருந்தது.
And he told his father and mother, send it, Brother Branham, come pray for me. And somehow they didn't want to buy me because I was busy. And this something led me to go to their house.
எனவே அவன் தன்னுடைய தந்தையிடமும் தாயிடமும் எனக்காக ஜெபிக்க வரும்படி சகோதரன் பிரணாமை அழைத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்திருந்தான். எப்படி இருந்த போதிலும் அவர்கள் என்னை தொல்லைப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் நான் ஊழியத்தில் மிகவும் அலுவலாயிருந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை அவர்களுடைய வீட்டிற்கு போகும்படி வழிநடத்தியது.
While sitting there, they tried to bring the young man a plate. Had real soft egg and something there and some soft beans mashed up.
அங்கே அமர்ந்திருக்கையில் அவர்கள் அந்த வாலிபருக்கு ஒரு தட்டில் உண்மையாகவே குழைவாயிருந்த முட்டையையும் மற்ற ஏதோ ஒன்றையும் குழைந்து போன மொச்சை பயிற்றையும் புசிக்க கொடுக்கும்படி முயற்சித்தனர்.
And he is trying to swarm him and walk around, take a finger and mash him. His teeth is all swelled out and pus running out of him.
அவரோ அதை விழுங்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் அவைகளை வாய்க்குள்ளே உடலச் செய்து ஒரு விரலை கொண்டு அவைகளை இன்னும் நசுக்கும்படி செய்தான். அவனுடைய பற்களின் ஈறுகள் வீங்கி போய் அவைகளிலிருந்து சீழ் வடிந்து கொண்டிருந்தது.
அவன்
அந்த ஆகாரத்தை இந்த விதமாக தன்னுடைய விரலினால் நசுக்கி தன்னுடைய தொண்டைக்குள் விழுங்க முயற்சித்தான். அவன் கிட்டத்தட்ட அந்த ஆகாரத்தை ஒரு முறை அல்லது இரண்டு முறை கடித்து பார்த்தான். ஆனால் அதற்கு மேல் மெல்ல முடியவில்லை. எனவே அவை வெளியே வந்தன.
I was sitting there without prayer. There's just a little something. You can't tell everybody what's going on. No.
நானோ அங்கே ஜெபிக்காமல் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஏதோ ஒரு சிறு காரியம் இருந்தது. ஆனால் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோருக்கும் கூற முடியாது. முடியாதே.
I said, Lord, Lord, it's close to the end of the year now. There's a coming on, a new something. Let me, Lord, is this it? Is this it?
நான் கர்த்தாவே கர்த்தாவே இப்பொழுது இதுவோ வருடத்தின் முடிவை நெருங்குகிறதாயிருக்கிறது. புதியதான ஏதோ ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே புதியதான ஒன்றை என்னை காண செய்யும். அது இதுதானா அது இதுவோ என்று கேட்டேன்.
And as soon as I began to say that and say now in my heart now I know you're here, the young man reached got another bite and another bite and another bite and another bite and cleaned up his whole plate and got his car and went away.
நான் அதை கூறத் துவங்கின உடனே அப்பொழுது என் இருதயத்தில் நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன் என்று கூறின உடனே அந்த வாலிபர் அந்த ஆகாரத்தை எடுத்து மீண்டும் கடித்து மற்றொரு கடிகடித்து மற்றொரு கடிகடித்து மீண்டும் கடித்து மென்று தன்னுடைய தட்டில் இருந்த முழு ஆகாரத்தையுமே காலி செய்துவிட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறி
போய்விட்டான்.
ஓ, அவர் தேவனாயிருக்கிறார். பாருங்கள், அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் அதுவே அவரை இங்கே இருக்கும்படி அனுமதிக்கிறது.
The other day when they taken this last latest picture, when I seen standing there, I looked at it and I thought, well, I've seen the angel of the Lord on those and I know it was wonderful, but when he taken this one.
அன்று நாள் அவர்கள் கடைசியாக சமீபத்தில் ஒரு புகைப்படம் எடுத்தனர். நான் அங்கே அவர் நிற்கிறதை கண்டபோது நான் அதை நோக்கி பார்த்தேன். அப்பொழுது நான் அதில் கர்த்தருடைய தூதரை கண்டிருக்கிறேன். அது அற்புதமானதாக இருந்ததை நான் அறிந்துள்ளேன் என்று எண்ணினேன். ஆனால் அவர்கள் இந்த ஒன்றை எடுத்த போது
அப்பொழுது
சுமார் காலை 3 மணி அளவில் அவர் என்னை எழுப்பி என்ன இருக்கப் போகிறது என்றும் அவை எல்லாவற்றையும் எனக்கு விளக்கி காண்பித்தார். அதாவது போர்க்கருவிகள் எப்படி இருக்கும் என்றும் இன்னும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் இதுவரை அதன் பேரில் கண்டிராத காரியங்களையும் எனக்கு காண்பித்தார். நான் அதை பார்க்க சென்றபோது அதை பார்த்தேன். அது அவ்வாறே இருந்தது. நான் அதை அதற்கு முன் பார்த்திருந்ததே இல்லை. ஓ, அவர் இங்கிருக்கிறார் என்பதை அறிய அது என்னே ஒரு உணர்வையும் ஒரு ஆறுதலையும் எனக்கு கொண்டு வந்தது. அவர் இங்கிருக்கிறார், அவருடைய பிரசன்னம்.
And the presence of the Lord was there to heal the sick. The presence of the Lord is here to heal the sick.
வியாதியுள்ளோரை சுகப்படுத்த அங்கே கர்த்தரின் பிரசன்னம் இருந்தது. வியாதியஸ்தரை சுகப்படுத்த இங்கேயும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது.
The presence of the Lord is here to bring conviction to sinners. The presence of the Lord is in the midst of his people. And He is God's Bethlehem, full of bread and water. I'm so glad, aren't you, that we have a place to come to eat and live forever.
பாவிகளுக்கு திடநம்பிக்கையை கொண்டு வரும்படியாக இங்கே கர்த்தருடைய பிரசனம் உள்ளது. அவருடைய ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய பிரசனம் உள்ளது. அவர் தேவனுடைய பெத்லகேமில் முழுமையான அப்பமாயும் தண்ணீருமாயிருக்கிறார். நாம் வந்து புசித்து என்றென்றைக்குமாய் ஜீவிக்கும்படியான ஒரு இடம் உண்டு என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா?
Now, the Lord bless you. Got something you want to say, brother? Let us stand to our feet just a moment.
இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, நீர் கூற வேண்டிய ஏதேனும் ஒரு காரியம் உண்டா? நாம் அப்படியே ஒரு வினாடி எழும்பி நிற்போம்.
Our old dismissing song, take the name of Jesus with you. How many love the Lord? Let's see you raise your hands way up.
முடிவாக கலந்து செல்லுகையில் நாம் பாடும் பழைய பாடல் இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல் என்பதாகும். எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துகிறதை நாங்கள் காண்போமாக.
Now while you got your hands up, now put them down and shake hands with somebody standing by. Say, God bless you, pilgrim. God bless you. That's right. All right, that's just so you get acquainted with each other. All right.
இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தினீர்கள். இப்பொழுது அவைகளை கீழே இறக்கிவிட்டு உங்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிற யாருடனாவது கரங்களை குலுக்குங்கள். அதாவது யாத்திரிகனே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். அது உண்மையே. அப்படியானால் சுற்றிலும் அவ்வாறு கூறுங்கள். சரி, நீங்கள் அந்த விதமாக ஒருவரோடு ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி,
Now let's look right up towards the heavens and sing this song now.
இப்பொழுது நாம் பரலோகத்தை நோக்கி பார்த்தவாறு இந்த பாடலை பாடுவோமாக. துன்பமும் துயரமுமான பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல். அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் அதை கொண்டு செல். நிலையேறப்பச்சநாமம் ஓ எவ்வளவு இனிமையானது! பூலோகத்தின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. நிலையேறப்பச்சநாமம் நிலையேறப்பச்சநாமம் ஓ எவ்வளவு இனிமையானது! பூலோகத்தின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. இப்பொழுது நினைவிருக்கட்டும்.